இன்றைக்கு நமக்கு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் ஊழியத்தை செய்யவும் கனடாவில் இருந்து பாஸ்டர் யோஷுவா அவர்கள் வந்திருக்கார். போன வருஷமும் நம்ம மத்தியில் அவர்கள் வந்திருந்தார்கள். நான் கனடாவில் போய் ஊழியம் செய்த நாட்களிலே என்னோட கூட இருந்து அங்கே ஊழியங்களை செய்து கொண்டு வந்தார். பல இடங்களுக்கு என்னை கூட்டிக் கொண்டு போய் பற்பல ஊர்களை சந்திக்கவும் சபை நடத்தவும் எனக்கு பெரிய உதவியாக இருந்தார். சோ இன்றைக்கும் அந்த தேசத்திலே ஆண்டோட ஊழியத்தை கருவியாக செய்து வர்றார். சத்தியத்தை நிதானமாக கவனமாக பகுத்து போதிக்கிற ஒரு கிருபை ஆண்டு அவருக்குள்ள வைத்திருக்கிறார். மட்டுமல்ல அந்த தேசத்திலே ஆண்டவருக்காக ஒரு கூட்டத்தை சேர்க்க வேண்டும் என்ற ஒரு துடிப்பு அவருக்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இரவு பகலாக என்னோடய தெரிவார். அநேக நாட்களை அவர் நான் அறிந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு தேவட ஊழியக்காரர் நம்ம வந்து கத்தட ஊழியத்தை செய்வது நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று ஆண்டவருக்கு நான் உறுதியாக விசுவாசிக்கிறேன். ஆகவே நாம் திறந்த இருதயத்தோடு கத்தோட வசனத்துக்கு தாகத்தோடு விருப்பத்தோடு இருப்புமா இருந்தால் பைபிள் சொல்றது தாகமுள்ள ஆத்மாவை கத்தர் திருப்தியாக்க. சோ நான் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ், நான் உறுதியாக விசுவாசிக்கிறேன், நமக்குள்ள தேவனுடைய வசனத்தை கேட்கணும் என்ற ஒரு உண்மையான ஒரு தாகம் ஒரு துடிப்பு இருக்குமா இருந்தால் நாம் வெறுமையாக திரும்பி போகவே மாட்டோம். இன்னைக்கு அநேகர் வருகிறார்கள், வந்தபடியே அப்படி திரும்பி போறார். ஒரு மாற்றம் இல்லை, தேவோட வசனத்தை பெற்றுக் கொள்றதில்ல, தேவ ஆவியான நிரம்புறதில்ல, தங்கள் பாரங்களை தேவ சமூகத்தில் வைக்கிறதில்ல. அப்படி வருகிறார்கள், வந்தபடியே திருப்பா, நீங்க ஒரு தினம் அப்படி போயிடக்கூடாது. அதுதான் என்னுடைய ஜெபம் பண்றாங்க. தேவ சமூகத்திலே வந்து தேவனாலே பலப்படுத்தப்பட்டு தேவோட வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அனனுள்ள ஆவியோடு தேவ ஆவியோடைய பலத்தோடு நாம் திரும்பி போவோம். கத்தர் அவ்வாறு இந்த நாளை உங்களை செய்யணும் என்று நான் கத்தருக்குள்ளே வாஞ்சிக்கிறேன். ஆகவே உங்கள் சார்பிலே அன்பர் போதர் நான் அன்போடு வரவேற்கிறேன். எல்லோரும் கரங்களை தட்டி அவரை அன்பா நான் வரவேற்கிறேன்.
ஹலலூயா, கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் உங்கள் மத்தியில் ஊழியம் செய்வதை விட்டு நான் மிகவும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், பாஸ்டர் அவர்கள் சொன்னது போல கனடா தேசத்தில் அவர்களுக்கு ஒரு பாஸ்டராக இருந்திருக்கிறார். ஒரு சில ஆண்டுகள் நமக்கு பாஸ்டராக இருந்து அவர் நம்மை வழி நடத்தியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவரிடத்தில் கற்றுக்கொண்டதான் அவங்களிடத்தில் கொண்டு வந்திருக்கிறேன். நாம அவரிடத்திலிருந்து அநேக காரியங்கள் நான் கற்றுக்கொண்டேன். வார்த்தைகள் எப்படியாய் கத்தருக்களை நாங்கள் நிலையா நிற்க வேண்டும், எப்படியாய் நாம் கத்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று அருமையான போதவரோடு நான் இந்த நாட்களில் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளத்தக்கதாக எனக்கு இருந்தது. அவர் எனக்கு ஒரு ஆவிக்குரிய பாஸ்டர் மட்டுமல்ல, எனக்கு அவர் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிறார். கடிந்து கொள்ள வேண்டியத்தில் நம்மை கடிந்து கொண்டு, சீர்திருத்த வேண்டியத்தில் நம்மை சீர்திருத்தி, புத்தி சொல்ல வேண்டியத்தில் நமக்கு புத்தி சொல்லி, ஆலோசனை சொல்ல வேண்டியத்தில் நமக்கு ஆலோசனை சொன்னது நிமித்தமாகத்தான் இன்றைக்கு ஒரு ஏதோ கத்தர் ஊழியம் செய்யத்தக்கதாக நான் உங்கள் மத்தியில் அணிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹலலூயா. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியான ஒரு போதருக்கு நீங்கள் இருப்பது கொடுத்து வைத்த கிருபை, ஹல்லேலூயா. நான் சந்தோஷப்படுகிறேன். வார்த்தைகள், துதிகள், ஆலோசனைகள் நிறைந்த ஒரு சபையாக இந்த சபை இருக்கிறது. ஆகவே இந்த சபையில் நீங்கள் ஒவ்வொருவரும் அங்கங்களாக இருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் சங்கங்களாக இருக்கிறீர்கள். ஆமே, ஒவ்வொருவரும் சங்கங்களாக நீங்கள் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். எங்களுக்கு கொஞ்சம் பொறாமைதான். ஏனென்று சொன்னால் அந்த நாட்களில் நாங்கள் பாஸ்வேர்டு இருக்கும்பொழுது பாஸ்வேர்டு கேடா இல்ல ஜெர்மன் தேசத்துக்கு வெளிக்கிட போறாருன்னு சொன்னால் எங்களுக்கு கவலை வந்து வேன் இங்கே துவந்து இருக்கலாம் தானே, எங்களை இன்னும் வழிநடத்தலாம் தானே என்று சொல்லி. ஆனால் கத்தர் சித்தம் அவர் இந்த இடத்தில் ஆரம்பிக்க வேண்டி, ஆனால் கத்தர் உங்களுக்கு நல்ல ஒரு மேற்பனை கொடுத்திருக்கிறார். ஆகவே கத்தரை நான் துதிக்கிறேன். ஆகவே நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள், நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஒவ்வொரு பாக்கியவதிகளாக இருக்கிறீர்களாமே. அவை கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே நாம் தொடர்ந்து நாம் பார்த்தே காணாம் செல்வோம். எபேசியரின் புஸ்தகம் 5 அதிகாரம் 15-16 நாங்கள் வாசிப்போம்.
ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பாட்டு நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோசனப்படுத்திக் கொள்ளுங்கள்.
அப்படியா, கொலோசியன் புத்தகங்க 2 அதிகாரம் 5 அதிகாரம் நாலாம் அதிகாரம் குலோசியரும் அது ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. எப்படியாக இருந்தால் நீங்கள் யானும் உள்ளவர்களைப் போல நடந்து நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடினாலே காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எனக்கு பிரியமானதனுடைய பிள்ளைகளே, கத்தர் நமக்கு அனந்த யானத்தை தந்திருக்கிறார், கத்தர் நமக்கு பரலோக யானத்தை தந்திருக்கிறார். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும்? நாம் ஞானவான்களாக இருந்து ஒவ்வொருவரும் கத்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் காலத்தை, நாட்களை, நேரத்தை, நிமிஷத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எழுதுகிறார். எபேசு சபைக்கும் கொலோசியர் சபை நாலாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அங்கே சொல்லப்பட்ட கொலோசியர் சபை, ஆகவே எனக்கு பிரியமான தோழர் பிள்ளைகளே, இந்த நாட்கள் மிகவும் பொல்லாதவர்களாக இருக்கிறது. பொல்லாத நாட்களை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று எங்கே எடுத்து பார்த்தாலும் துர்ச்செய்திகளை நாம் கேட்கிறோம். டெலிவிஷனை பார்த்தால் சரி, நாங்கள் பேப்பரை பார்த்தால் சரி, எங்கேயும் அழிவும் பயங்கரமும் சடுதியான மரணங்களும் யுத்தங்களையும் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நேற்று இரவு கூடி நாங்கள் பிபிசி நியூஸ் டெலிவிஷன் பார்த்த பொழுது அங்கே பாகிஸ்தானில் குண்டுவெடிப்பு, பிலிப்பைன்ஸிலே யுத்தம், பேரு நாட்டிலே பிள்ளைகள், ஸ்கூல் பிள்ளைகள் எத்தனை பேர் பம்படிச்சு செத்து விட்டார்கள். அப்படியே துர்ச்செய்திகளை இந்த நியூஸை பார்க்கும் பொழுது, டெலிவிஷனை பார்க்கும் பொழுது, எங்கு எடுத்தாலும் மரணங்களும் யுத்தங்களும் யுத்தங்களுடைய செய்தியை நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறான், இது நாட்கள் பொல்லாதவர்களாக நமக்கு இருக்கிறது. இந்த பொல்லாத நாட்கள்ல நீயும் நானும் எப்படி காலத்தை ஆண்டவருக்கு நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும்? ஆண்டவர் நமக்கென்று ஒரு காலத்தை தந்திருக்கிறார். மோசே சொல்லுகிறான், சங்கீத புஸ்தகம் 90 அதிகாரத்தை வாசித்து பார்ப்போம். நாங்கள் 70-80 மிஞ்சி போனால் நம்முடைய பலத்து 80 மட்டும் நாங்கள் வாழலாம். யானை இறுதியம் உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு நாட்களை எண்ணும் அறிவை தாருமென்று சொல்லி மோசே ஜெபம் பண்ணுகிறான். நாங்கள் 70-80 மட்டும் வாழ, ஆனால் இன்றைக்கு அநேகரை எடுத்து பார்த்தால் இன்றைக்கு பிறந்த குழந்தைகளுக்கு கேன்சர். அன்று கூடி நாங்கள் கனடா தேசத்தை சோதனை வைக்கும் போது சொன்னார்கள், 4 பிள்ளைக்கு பிளட் கேன்சர், பிறந்த குழந்தைக்கு டயபெட்டிஸ். நம்பக்கூடியதா? இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற காரியங்களை வைத்து பாருங்கள். ஒரு காலத்தில் நாம் இலங்கை தேசத்தை இருக்கும் பொழுது பெண்களுக்கு வரும் பிளட் கேன்சர் சொல்லி அல்லாவிட்டால் யாராவது சீக்கிரம் பத்துகளுக்கு வெத்திலை போடுவதற்கு தான் கேன்சர் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆனால் இன்றைக்கு உலகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது சிறு பிள்ளைகளை இருந்து வயோதிபர் உணவற்றுக்கும் இன்றைக்கு பொல்லாத நாட்களாய் நமக்கு இருக்கிறது. ஆகவேதான் எனக்கு பிரயோஜனமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களை நானும் நீயும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நாட்களை நீயும் நானும் வீணடித்து விடக்கூடாது. பின்பு நாங்கள் ஆண்டுடைய வருகையில நாங்கள் துக்கப்பட வேண்டும். சகோதரன் வழிநடத்தும் போது சொன்னார், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். அப்ப இயேசு வருவதற்கு முன்பாக நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை நாம் வேதத்திலே அறிந்து கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவருடைய வருகையிலே, அவருடைய மகிமையிலே சபையாராக நாங்கள் பிரவேசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரலாம் போகலாம், வீட்டுக் கூட்டங்களுக்கு வரலாம் போகலாம், உபவாச கூட்டங்களுக்கு வரலாம் போகலாம். ஆனால் நாம் ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம், எப்படி இருக்கிறோம் என்பதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் பார்க்கிறார், நான் நேற்று எப்படி இருந்தேன் என்பதை பார்க்கவில்லை, இன்றைக்கு நான் எப்படி இருக்கிறேன், இந்த நாளை நான் எப்படி பயன்படுத்துகிறேன், இந்த நிமிஷத்தை நான் எப்படி பயன்படுத்துகிறேன் என்பதை குறித்து தான் ஆண்டவர் பார்க்கிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து வராமல் இருந்திருக்கலாம், இந்த ஞாயிறு வந்திருக்கலாம், வருகிற ஞாயிறு வராமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த ஞாயிறை வைத்து அடுத்த ஞாயிறை கணக்கு போடுவார் அல்ல. இந்த ஞாயிறு நீ பங்கு பெற்றால் இந்த ஞாயிறுக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார், குணப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவன் இந்த நாட்கள் மிக பொல்லாதவன நாட்களாக இருக்கிறது. ஆண்டோடைய வருகைக்கு முன்பாக ஆண்டோர் சீசனுக்கு ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். மத்தியில் சுவிசேஷம் 24 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களாக இருந்தால் அங்கே சொல்லப்படுகிறது, யுத்தங்களும் யுத்தங்களின் செய்தியையும் கேள்விப்படுவீர்கள். இதெல்லாம் என்ன வேதனைக்கு ஆரம்பம்?
முடிவு உடனே வராது. இதெல்லாம் வேதனை காரம்பம். இன்றைக்கு நம்முடைய இலங்கை தேசத்தை எடுத்து பார்க்கும் பொழுது இன்றைக்கு யுத்தத்தினால் எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள், எத்தனையோ உறவுகளை இழந்து கதறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த கனடா தேசத்தில் எத்தனையோ உறவினர்களுடைய வன்னி பிரதேசத்தில் இழந்து போய் அழுகையும் புலம்பலுமாக இருக்கிறார். வேதனை, இதெல்லாம் வேதனை தான் நமக்கு. ஆனா முடிவுடனே வராது. ஆனால் ஆண்டவர் சொன்னவர் வந்தே ஆகவார். அல்லேலூயா. அவர் ரகசியவர்கள் உண்டுங்க, அதை யாராலும் மறக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. கர்த்தர் வருவது எப்படி வானத்தை எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அப்படியே மீண்டும் இந்த பூமிக்கு உன்னையும் மென்னையும் அழைத்து செல்ல வருகிறார். அதை மறந்து போய்விடக் கூடாது. அதற்காகத்தான் எனக்கு பிரியமானதோடு பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த பூமியில சபையை உண்டாக்கி ஒரு கரதிரையற்ற ஒரு பரிசுத்தமான ஒரு மகிமையான மனமாட்டியாக உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். காரணம், நாங்கள் அவரோடு ஒரு நாளைக்கு முகமுகமாய் பார்த்து நாம் ஆராதிக்க போகிறோம், முகமுகமாய் நாம் அவரோடு பேச போகிறோம். அதுக்காகத்தானுங்க சபை. சபை வந்து ஒரு மனுஷனால் உண்டானதல்ல, ஒரு மனுஷனால் நியமிக்கப்பட்ட அல்ல சபை. இது பரலோக திட்டத்தின்படியும் பரலோக சித்தத்தின்படியும் ஆண்டவர் தம்முடைய மனவாட்டியாய சபையை உண்டாக்கினார். தம்முடைய சுய ரத்தத்தை சிந்தி சபையை சம்பாதித்தார் என்று சொல்லப்படுகிறது. கண்காணியாய் ஆவியானவரை வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சபை கூடி வருதலை ஒரு சிலர் விட்டு விடாதீர்கள். சபை கூடி வருதலை ஒரு சிலர் விட்டு விடாதீர்கள். காலம் சமீபித்திருக்கிறது. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள், ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். ஏன் சபை கூடி வருதலை ஒரு சிலர் விட்டு விடுவார்கள், ஆனால் நீயும் நானும் சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாது. சபை விட்டுக்கொண்டால் வரவிட்ட புத்தி சொல்லுங்கள். ஏன் சபைக்கு வரவில்லை, எதற்காக வரவில்லை? நாள் சமீபமாக விட்டது. கர்த்தர் சொன்னவர் வரப்போகிறார். அதற்குரிய அடையாளங்களும் அதற்குரிய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற நாட்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு உரிய நாட்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜனத்துக்கு விரோதமாக இந்த ஜனங்கள், தேசங்களுக்கு விரோதமாய் தேசங்கள், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்கள், பல இடங்களில் பூமுயற்சிகள். 2004 சுனாமி, வெள்ளப்பெருக்கு, கடந்த வருஷம் சீனா தேசத்தில் பூமுயற்சி, நூற்றுக்கணக்கான குழந்தைகள் மரித்து போனார்கள். கடந்த அக்டோபர் மாதம் இந்தியா தேசத்தில் மழை பெய்து 4 இடவிடாமல் மழை பெய்த நிமித்தமாய் அநேகர் வெள்ளத்தோடு அடிபட்டு போனார்கள், அநேகர் மரித்து போனார்கள். எனக்கு பிரியமானதோட பிள்ளைகளே, ஆண்டோட வார்த்தை ஒரு நாளும் அழியா. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தையில் உள்ள ஒரு உறுப்பும் ஆண்டர் ஒளிந்து போகாது என்று சொன்னார். ஆண்டோட வாக்கு தத்தங்கள் ஒன்றும் ஒளிந்து போகாது, ஆண்டோட தீர்க்க தரிசனங்கள் ஒன்றும் ஒளிந்து போகாது. அவன் இந்த நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டோடைய வருகை சீக்கிரம், நீங்கள் எடுத்து பாருங்கள். அங்கே மத்தேயு சுவிசேஷம் 24 32-33 வாசிங்க.
அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே இளங்களை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளையெல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள்.
அத்திமரத்தை ஒரு உவமையை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் தம்முடைய சீஷர்களுக்கு. அங்கே ஆண்டவர் கேட்டது, ஆண்டவர் உவமையை கற்றுக் கொடுக்கிறார். எப்படி? அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படி இலைகள் எல்லாம் நீங்கள் காணும் பொழுது அவர் சமீபமாய் வாசலருக்கு வந்துவிட்டார். அவருடைய அர்த்தம் என்ன? இஸ்ரவேலுடைய அரசாட்சியை அங்கே ஆண்டவர் அத்திமரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். அத்திமரம் என்று சொன்னால் இஸ்ரவேலுடைய அரசாட்சி. ஒரு காலத்தில் ரோமருடைய நாட்களிலும் 18 இஸ்ரவேல் மக்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். உலகம் தேசம் சிதறடிக்கப்பட்டார்கள். ஏமன் தேசத்து என்று சொல்லி உலக பல நாடுகளில அகதிகளாக அந்நிய ஜனங்களாக சிதறடிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு ஒரு அரசாட்சி இல்லாதபடி, அவருக்கு ஒரு நாடு இல்லாதபடிக்கு தேசம் தேசமாக பரதேசிகளாய் அறதேசிகளாய் திரிந்தார்கள், வாழ்ந்தார்கள். ஆனால் ஆண்டோடைய தீர்க்க தரிசனத்தின்படி, எசேக்கியாவில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி மீண்டும் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு நாட்டை கொடுத்தார். 1948 ஆண்டு இஸ்ரேல் என்ற ஒரு சுதந்திர நாட்டை கொடுத்து அந்த மக்களை ஆசீர்வதித்து அந்த நாட்டிலே கொண்டு குடியேற்றினார். அத்திமரம் துளிர்விடும் பொழுது இஸ்ரேல் நடக்கொண்ட ஒரு நாட்டை உண்டாக்கும் பொழுது நீ நினைத்துக்கொள், ஆண்டவர் உன் வாசலருகே வந்துவிட்டார் என்று சொல்லி ஆண்டவனுடைய வாசலருகே வந்துவிட்டார். ஆயத்தமாக வேண்டிய நாட்கள் நாங்கள். ஆண்டவர் தாமதிக்கிறார் தாமதிக்கிறார் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கோம். தாமதிக்க காரணம் எப்படியாவது கொஞ்ச பேரையாவது நான் கட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பொறுமையோடு இருக்கிறார். பொறுமையோடு இருக்கிற காரணம் எப்படியாவது நமக்கு ஒரு பரிசுத்த ஜனம், நமக்கு ஒரு ரட்சிக்கப்பட்ட ஜனம், அபிஷேகம் பண்ண ஜனம், அதுக்காகத்தான் ஆண்டவர் பேசுகிறார். ஏன் தாமதம் தாமதிக்கிறாயும் பெறவில்லை? ஆண்டு சொன்னார் எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும் கொஞ்ச ஜனம். எனக்கு பிரியமானதோடைய பிள்ளைகளே, நாம் ஆயத்தப்பட வேண்டிய நாட்கள், நாம் ஆண்டவருடைய வருகையில ஆயத்தப்பட வேண்டிய நாட்கள். ஏனோ தானோ ஞாயிற்றுக்கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை போய் ஏதோ ஆறாவது நாங்கள் பங்கு வச்சுக்கிறோம், ஏதோ ஆறாவது வந்து நாலு பாட்டை பாடி அந்த பாட்டை பாடி வந்துட்டு போறோம் இல்ல. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுதும் ஆண்டவர் நீ வருகிறீர், ஆண்டவர் நீ வருகிறீர், அதுக்கு நான் ஆயத்தமாகிறேன். ஒவ்வொரு நாட்களும் நான் மகிமையில் மகிமையடைந்து நாம் மருவமாய் கொண்டு போக வேண்டும். நேற்று இருந்தது போல் நாம் இன்றைக்கு இருக்க முடியாது, இன்றைக்கு இருந்தது போல நான் நாளைக்கு இருக்க முடியாது. இன்றைக்கு விட வேண்டிய காரியத்தை இந்த தேவனுடைய வசனங்கள் வரும் பொழுது அதை விட்டு நாளைக்கு நாம் இன்னும் புதிய மனுஷனாக, இன்னும் புதிய ஒரு ஊழியத்தோடு, புதிய ஒரு அபிஷேகத்தோடு நாம் கடந்து போக வேண்டியவர்கள் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவை நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறது, அவை காலம் சமீபமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார் நோவாய் குறித்து பாருங்க, அங்கே சொல்லப்படுகிறது 37-38 வாசிங்க.
நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில், எலப்பிரேயத்துக்கு முன்னாக காலத்திலே நோவா புயலைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் எலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும்.
இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்ட பிரஜாதிகள் நோவா சொல்லியிருந்தாலும் இந்த ரட்சிக்கப்பட்ட மக்களும் உணராதிருக்கிறாருங்க. எவ்வளவுதான் சத்தியத்தை போதித்தாலும், எவ்வளவுதான் ஆண்டவர் வருகிறார் என்று சொன்னாலும், இன்றைக்கு உணர்வில்லாதவர்களாய் அவருடைய இருதயம் இழிவடைந்ததாக இருக்கிறபடினால்தான் இந்த கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக முடியவில்லை. ரோமர் புஸ்தகம் 1:21 நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அவர்கள் தேவனை அறிந்து தேவென்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தறியாமலும் அவருடைய சிந்தனையிலே வீணரானார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வீணரானார்கள். ஏன்? அவரை தேவன் என்று அறிந்திருக்கிறார்கள், தேவனை ஸ்தோத்தரிக்கவில்லை, தேவனை மகிமைப்படுத்தவில்லை, தங்களுடைய சிந்தையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத இருதயம் இருளடைந்தது. இன்றைக்கு உணராதிருக்கிறார்கள். நோவா பிரசங்கித்தான் தன்னுடைய காலத்திலே இயேசு கர்த்தர் வருகிறார், கர்த்தர் வருகிறார், ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லா மக்களும் ஆண்டவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் தன்னுடைய இந்த நாட்களிலே அந்த பட்டணம் முழுவதும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ஒருவர் கூடி கேட்கவில்லை, ஒருவர் கூடி கேட்கவில்லை. நோவாவின் காலத்தில் என்ன நடந்ததோ அப்படியே இந்த நாட்கள் நடக்கிறது. என்ன நடக்கிறது? பெண் கொடுத்தும் புசித்தும் குடித்தும் சிற்றின்பங்களும் உலக மாயங்களும் பாவத்தை பச்சை தண்ணி போல பருகிக் கொண்டு மனம் மாம்சம் மனசும் இருந்த காரியங்களை செய்து கொண்டு மனம் போன போக்கு நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நான் பார்த்திருக்கேன், அநேகரை ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருக்கு இன்னும் ஆயத்தமாகவில்லை, ஆயத்தமாகவில்லை. நோவான் காலத்தில் நடந்தது எப்படி? நோவான் நீங்கள் ஆதியாம புஸ்தகம் 6 மதியத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். மனுஷனுடைய இதயத்தின் நினைவு நித்தமும் பொல்லாதது என்று கண்டார். தோற்றத்தின் நினைவெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கண்டார். மனுஷனை உண்டாக்கினதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார், வேதனைப்பட்டார், துக்கப்பட்டார். ஏன் இந்த மனுஷனை உண்டாக்கிறேன்? மனுஷனுடைய இதயத்தின் நினைவின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, பூமி சீர்கேடாக இருக்கிறது. எடுத்து பாருங்க, இந்த நாட்கள் அப்படியா இல்லையா? இன்னைக்கு அப்படித்தான் இந்த நாட்கள் இருக்கிறது. பூமி சீர்கேடும் கொடுமையும் நிறைந்த நாட்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நோவாவின் காலத்தில் ஆதியா புஸ்தகத்தை 6 அதிகாரம் வீட்டில் வாசித்து பாருங்கள். பயங்கரங்களும் அழிவுகளும் பிரச்சனைகளும் பாவம் பெருகிக் கொண்டிருக்க நாட்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு இதற்குள்ளாக எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சபையாராக அழைக்கப்பட்ட நாம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் நாம், கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஜனம் நாம், கர்த்தருக்கு என்று பரிசுத்த ஜனமாய் நம்மை அழைத்திருக்கிறார், அவருக்கென்று சொந்த ஜனமாய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவருக்கென்று வாழ எங்களை அழைத்திருக்கிறார், அவரை துதிக்க நம்மை அழைத்திருக்கிறார், அவரை ஸ்தோத்தரிக்க நம்மை அழைத்திருக்கிறார், அவருடைய சபை கூடுதலை வர அழைத்திருக்கிறார், அவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ண அழைத்திருக்கிறார், மற்ற ஜனங்களுக்காக ஆசீர்வதிக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து அவர்களை ஆசீர்வதிக்க ஜனங்களாக எங்களை அழைத்திருக்கிறார். இதற்காகத்தான் நாங்கள் பிரயாசப்பட வேண்டும். இந்த நாட்கள் நாங்கள் பிரயாசப்பட வேண்டும். இந்த நாட்கள் நாங்கள் அவருக்கு பயன்படுத்த வேண்டும். உணராதிருந்தார். நோவா இவ்வளவுதான் பிரசங்கித்தாள், நோவா இவ்வளவுதான் அவர்களுக்கு சொன்னாள், உணரவில்லை உணரவில்லை. ஆனால் முடிவோ பரிதாபம் அந்த மக்களுக்கு வந்தது. பேழை உண்டாக்கி, பேழை உண்டாக்கும் பொழுது கூட நோவா சொல்லியிருப்பான், பேழை உண்டாக்கும் பொழுது நோவா சொல்லியிருப்பான், ஆண்டவர் வருகிறார், எனக்கு ஆண்டவர் ஒரு தரிசனம் தந்திருக்கிறார், இந்த பேழை நான் கட்டுகிறேன், இப்படி ஒரு வெள்ளம் வரப்போகிறது, ஒரு அழிவு வரப்போகிறது, அதற்குள் நாங்கள் பிரவேசிக்க வேண்டும், நாங்கள் இந்த அழிவிலிருந்து தப்ப வேண்டுமா இருந்தால் இந்த பேழைக்கு நாங்கள் போக வேண்டும் என்று எவ்வளவாய் பிரசங்கித்திருப்பான். ஆனால் வெள்ளம் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள், உணரவே இல்லை. பேழை உண்டு பண்ணும் பொழுது நான் நிற்கிறேன், நோவா வந்து ஏளனம் பண்ணியிருப்பான், இல்ல நோவா இப்படியா பெரிய ஒரு கடல் ஒரு பெரிய வெளியிலிருந்து இன்னத்தை உண்டு பண்ணுகிறாய், நோவா சொல்லியிருப்பான் வெள்ளம் வரப்போகிறது, இது தண்ணியில மிதக்க போற என்று சொன்ன பொழுது கூட அவர் ஏளனம் பண்ணியிருப்பார்கள், வெள்ளி நகை ஆடியிருப்பார்கள். எனக்கு பிரியமானதோடைய பிள்ளைகளே, நோவாட பேழை புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஆதாரமாக இருக்கிறது. நாங்கள் சபையில இருக்கும் பொழுதுதான் நமக்கு பாதுகாப்பு, சபைக்கு வெளியில நாம் இருப்போமா இருந்தால் நமக்கு பாதுகாப்பு இல்லை. சபையில நாம் கூடி வந்து பரிசுத்த வாங்களுடைய ஐக்கியத்தில் நாம் வாழும் பொழுது தான் அங்கே பாதுகாப்பு நமக்குண்டு. நீ உலகத்தில் எங்கே தேடி ஓடலாம் பாதுகாப்பு தேடி, எந்த பாதுகாப்பு தேடி ஓடினாலும் எங்கும் உனக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தான் உனக்கு பாதுகாப்பு. ஆகவேதான் சங்கீதம் 91 சொல், உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன்தான் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர்தான் நமக்கு அடைக்கலம், அவர்தான் நமக்கு கேடகம். எங்கே சபை ஆண்டவர் அதற்கு நியமித்திருக்கிறார், அதற்கென்று ஒரு பேழையாக ஆண்டவர் சபையை கட்டி வருகிறார். அதற்குள்ள ஓடி வந்து ஆண்டுடைய பாதுகாப்பை தேடி ஆண்டுடைய வருகலாம் எடுத்துப்பட நாம் ஆயத்தப்பட வேண்டும், ஆயத்தப்பட வேண்டும். அதுக்காகத்தான் ஆண்டவர் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார். எனக்கு பிரியமானதோட பிள்ளைகள, காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. இன்றைக்கு இருக்கிற நாள் நாளைக்கு வராது, இந்த மிஷன் நாளைக்கு இருக்க மாட்டோம். எத்தனையோ பேர் எனக்கு தெரியும், எத்தனையோ பேருக்கு நாம் சூசன் சொல்லியும் கேட்காதபடிக்கு அடுத்த நிமிஷத்தில் மறித்து போனவர்களை கூட நான் அறிந்திருக்கிறேன், பின்னால் வருகிறேன். எத்தனையோ பேருக்கு என்னுடைய நல்ல நண்பர், நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பயங்கரமான துன்மார்க்கத்தில் வாழ்ந்த நான், என்னோடு சேர்ந்து அந்த சகோதரன் வாழ்ந்திருந்தார். நான் ரட்சிக்கப்பட்டு 2 நாள் சேர்ச்சுக்கு போய் ஞானஸ்தானம் கூட எடுக்கவில்லை, 2 நாள் அந்த நண்பனுக்கு போய் சொன்னேன், இப்படி என்னை ஆண்டவர் என்னை இதிலே இந்த விடுதலை ஆக்கி இருக்கிறார், உனக்கும் விடுதலை தருவார், உனக்கும் விடுதலை தருவார், நீ வா அங்க சேர்ச்சுக்கு வா. எனக்கு அப்ப அந்த நாட்கள் சத்தியம் சொல்ல தெரியாது, என் ஒரு சில சௌரரை அழைத்துக் கொண்டு போய் அவருக்கு சத்தியத்தை சொல்ல வைத்தேன். இரவு 6 போனாங்கள், 12 வரையும் அவருக்கு எப்படியாவது நாங்கள் சொல்லி பார்த்தோம், சத்தியத்தை அவர் கேட்கவில்லை. அவர் சொன்னார், அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அதை வணங்கலாம், இதை வணங்கலாம் என்று சொல்லிவிட்டு நாங்கள் கடந்து போய்விட்டோம். விடியப்புறம் 7 இன்னொரு நம்பன் அடிக்கிறார் போன். இப்படியாக அவர் அந்த அறையில் இருந்து விட்டு தன்னுடைய வீட்டுக்கு போகிற வழியில அவருக்கு எந்த எங்களுடைய நான் பழகின நாட்கள் பலரிடம், ஆனால் பலர் இடத்தில் அவர் பழகின நாட்கள் அவருக்கு எந்த ஒரு நான் துன்பத்தையும் காணவில்லை, ஒரு துக்கம் சந்தோஷமாகத்தான் இருப்பார், எந்த விதத்தையும் சமாதானமாகத்தான் இருந்தார், அந்த எந்த ஒரு குறைவை நான் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் காலை போகும்பொழுது கடைசி ரயில், அதாவது விடியப்புறம் 2 போறேன்னு சொல்லி போனவர் விடியப்புறம் அந்த அவருடைய டைரியை எடுத்து இங்க தெளிவம் பண்ணார் போலீஸ், இப்படி தலை மட்டும்தான் மிஞ்சி இருக்கிறது, போன சப்பையில தற்கொலை செய்து கொண்டார். எதற்காக தற்கொலை செய்து கொண்டார் இன்றைக்கும் தெரியாது, இன்றைக்கும் தெரியாது. ஆனா பாருங்கள், அந்த நிமிஷத்தை கத்தர் கொடுத்திருந்தார், அந்த மகனை தூக்குவதற்காக கத்தர் கொடுத்திருந்தார், அந்த மகனை விடுதலையாக்கும்படியாக கத்தர் அந்த இடத்துல போயிருந்தார். ஆனா மகன் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொள்ளுமா இருந்திருந்தால் இன்றைக்கு என்னோடு கூட ஆராதித்துக் கொண்டிருந்திருக்கலாம். கொடுத்த நேரங்களையும் காலங்களையும் நாங்கள் வீணடிக்க கூடாது. ஆகவேதான் ஏசியாவில் சொல்லுகிறது 56 அதிகாரத்தில், கத்தரை கண்டடைய சமய தக்க தேடுத்து தேடுங்கள், அவரை கண்டடைய தக்க சமயத்திலேயே அவரை தேடுங்கள் என்று சொல்லப்படுகிறார். காலங்களில் தான் காலங்களை நாங்கள் நேரங்களை நாங்கள் வீணடித்து விடக்கூடாது. இன்றைக்கு ரட்சிப்பென்றால் இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு பிரயோஜனமாய் நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அந்த சோதனை அப்படியே அழிந்து போனார். எவ்வளவுதான் முயன்றோம், எவ்வளவுதான் வாழ்ந்தாடி, 6 மணிக்கு அவங்களுக்கு மேலாக சாப்பிடாமல் இருந்து
அவர்கள் சொல்வதை நான் கேட்டுக் கொண்டிருந்தேன். அவர்கள் சொன்னார்கள், இல்லை, அவர் நம்பினதும் காப்பாற்றவில்லை, அவர் வணங்கி வந்ததும் காப்பாற்றவில்லை, அவருடைய பாரம்பரியங்கள் காப்பாற்றவில்லை, அவருடைய சொந்தங்கள் காப்பாற்றவில்லை, அவருடைய உறவினர்கள் காப்பாற்றவில்லை, ஒருவரும் காப்பாற்றவில்லை. ஆனால் ஆண்டவர் தேடிப்போனார், நேரத்தை கொடுத்தார். மகனே, இதான் கடைசி காலம், நீ என்னிடத்தில் வந்தால் அடைக்கலம் உண்டு, நான் உனக்கு பாதுகாப்பா இருப்பேன் என்றார். ஆனால் அவர் உதறி தள்ளினார், பாதுகாப்பு இல்லாமல் போனார். ஆகவே எனக்கு பிரியமானதோடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சபைதான் நமக்கு பாதுகாப்பு. கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நமக்கு பாதுகாப்பு. இந்த உலகத்தில் எங்கேயும் தேடி போக முடியாது, இந்த உலகத்தில் எங்கேயுமே ஓடி ஒழிக்க முடியாது. கர்த்தராக இயேசு கிறிஸ்தான் பாதுகாப்பு. சபை காலங்களை பிரயோகப்படுத்திக் கொள்ள, எனக்கு பிரியமான பிள்ளைகளே, காலங்கள் உபைகளை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு சில குறிப்பை பார்த்து நாங்கள் ஜெபத்தோடு நாங்கள் முடிக்கப் போகிறோம். காலங்கள் நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடினாலே, ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறபடினாலே, இந்த நாங்கள் எப்படியா நாங்கள் காலங்களை ஆண்டவர்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். முதலாவது நாம் எடுத்துக்கொள்வோம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 16 அதிகாரம் 2 வசனம்
புஸ்தகம்
2 அதிகாரம் 2 வசனம்
அனுக்கிற காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிற காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள்.
இப்பொழுதே உங்களுக்கு ரட்சணிய நாள், இன்றைக்கும் கூட ரட்சணிய நாள், இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள். இதான் அனுக்கிற காலத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ரட்சணிய நாளை அறிவிக்கிறார். இந்த வார்த்தைக்கு யார் செவி கொடுத்து நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்களாக இருந்தால், கர்த்தர் உங்களுடைய வீட்டில் வருகிறவராக இருக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், கர்த்தர் உங்களுடைய பிரச்சனைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு ரட்சிப்பின் நாள். இந்த ரட்சிப்பை பெறாத மக்களே, இன்றைக்கு ரட்சிப்பை அனுபவிக்க வேண்டுமா இருந்தால், கர்த்தருடைய கர்த்தரோடு சேர்ந்து கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டுமா இருந்தால், கர்த்தரோடு நீங்கள் நடக்க வேண்டுமா இருந்தால், கர்த்தரை உங்களுடைய வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போக வேண்டுமா இருந்தால், நீ ரட்சிக்கப்பட வேண்டும். இது உங்கள் ரட்சணிய நாள். இந்த நாளை நீ பிற்போடாதே, இந்த நாளை நீ பின்னுக்கு தள்ளி போடாதே. இன்னைக்கு அநேகரை கேட்டு பார்த்தால் நாங்கள் சொன்ன சத்தியம் சொல்லும் போது சொல்லுவார்கள், இல்லை அநேக குடும்பங்கள் நாங்கள் இயேசு குறித்து சொல்லுவோம், சொல்லும் போது சொல்லுவார்கள், என்னுடைய பிள்ளைக்கு நான் சாமர்த்தியம் எப்படி செய்யணும், அப்படி என்னுடைய அம்மா அப்பாவுடைய அடக்கம் நான் செய்யணும் என்று பலவிதமான சாக்கு போக்கு சொல்லி அதை தட்டி விடுவார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்கள் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக, அவர்கள் வைத்த இரக்கத்தின் நிமித்தமாக ஆண்டவர் சுவிசேஷ நற்செய்தி அங்கே கொண்டு போகிறார். ஏனால் எப்படியாவது அவனை விடுதலையாக்க வேண்டும், எப்படியாவது இந்த ரட்சிப்பை கொடுக்க வேண்டும், எப்படியாவது அந்த மகனையினுடைய பேழைக்கு நான் கொண்டு வர வேண்டும், எப்படியாவது என்னுடைய வருகையில் அந்த மகனை எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த ரட்சிப்பு அங்கே கடந்து போகிறது. அநேகர் சாக்கு போக்கை சொல்வார், உதாசீனம் பண்ணுவார். ஆனால் எனக்கு பிரியமானதை விட பிள்ளைகளை, நான் அந்த சகோதரனை போல நான் உதாசீனம் பண்ணாதபடி அன்றைக்கு அந்த மகன் ஏற்றுக்கொண்டால் ஆசீர்வாதம். சகைவை பாருங்கள், லூக்கா 19 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். ஆயக்காரன், ஐஸ்வர்யவான், ஆயக்காரனுக்கு தலைவன், சாதாரண ஆயக்காரன் அல்ல, ஆயக்காரனுக்கு அவன் தலைவன், ஐஸ்வர்யவான், ஆண்டவர் எரிகோவில் பிரவேசித்து அந்த வழியாய் வாருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க ஆசையாய் போகிறார். அவருக்கு முன்னே, அந்த கூட்டத்துக்கு முன்னே ஓடி போகிறார். இயேசு எப்படியாவது நான் பார்த்து விட வேண்டும். எரிகோவில் வருகிறார், அந்த வழியாய் வருகிறார். ஒரு தலைவன், ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு பணக்காரன் தலைவன் ஓடி போகிறான். எப்படியாவது நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவருடைய முகத்தையாவது நான் பார்த்து விட வேண்டும். ஓடுகிறான். அங்க போனால் ஜன நெருக்கம், ஆள் குள்ளன் கட்ட அங்க எட்டு நாளைக்கு எட்டி எட்டி பார்த்திருப்பான், தெரியவில்லை, துள்ளி துள்ளி பார்த்திருப்பான், இயேசுவை பார்க்க முடியும். ஏனென்றால் அவரை விட உயரமான ஆட்கள் நிற்கும் பொழுது இயேசுவை மறைத்திருக்கும். ஆனால் அங்க ஒரு மரத்தை பார்க்கிறான், ஒரு காட்டாத்தி மரத்தை பார்த்த பொழுது ஏறுகிறார். மரத்தில் ஏறி நுனியில் ஏறி இருந்திருப்பான் நான் நினைக்கிறேன். ஏறி இருந்து இயேசு வருவதை பார்க்கிறான். பாருங்கள்,
இயேசு இந்த வழியாய் வருகிறார், என கூட்டத்தின் நடுவில் அவர் வருகிறார், ரட்சகர் வருகிறார், என் பாவங்களை மன்னிக்கிறவர் வருகிறார் என்று அவன் சந்தோஷப்பட்டிருப்பான். இயேசு வருகிறார், அந்த மரத்தை வருகிறார், அந்த மரத்தடியை இயேசு தாண்ட முடியாத படிக்கு அந்த இடத்துல நிற்கிறார். இயேசு அந்த காட்டாத்தி மரத்தை அங்கே விட்டு அங்காலே போகாத படிக்கு அந்த காட்டாத்தி மரம் வந்த பொழுது எவ்வளவு நெருக்கமான ஜனங்கள் அந்த இடத்துல இருந்த பொழுதும் ஆண்டவர் அந்த இடத்துல நிற்கிறார் என்று பார்க்கிறார். மரத்தை சகைவே இறங்கிவா, இன்றைக்கு நான் வீட்டிலே தங்க வேண்டும், இன்றைக்கு நாளைக்கு அல்ல, இன்றைக்கு எனக்கு எவ்வளவு நான் பிஸியா போயிருந்தாலும் அங்கே கிராமம் கிராமமாய் பட்டணங்கள் தோறும் சுயசேத்தை சொல்லி வருகிறார். அற்புதங்கள் எவ்வளவு நெருக்கம் இந்த ஆண்டு சகைவே நீ வா, நான் உன் வீட்டில் தங்க வேணும். சகை சீக்கிரமா இறங்கி வந்து ஆண்டவத்தை கூட்டிக் கொண்டு போகிறான். ஜனங்கள் சொல்றாள், அவன் பாவியான மனுஷன் விட்ட இயேசு போறேன். பாருங்க, ஜனங்கள் தான் சொல்லுவார்கள், ஏன் இயேசு சேர்த்துக்கு போறா, இவன் அல்லேலூயா கும்பல், அந்த கும்பலோ இந்த கும்பலோன்னு சொல்லி ஏளனம் பண்ணுவார்கள், வெள்ளி நகை ஆடுவார்கள், அற்பமா எண்ணுவார்கள். ஆனால் அவன் ஒன்றையும் கேட்கவில்லை. இயேசு ஒன்றையும் ஆண்டவர் பாவியான மனுஷனுடைய வீட்டுக்கு போகிறார். போன பொழுது அவன் தன்னுடைய பாவங்களை அறிக்கை பண்ணுகிறான். ஆண்டவரே, என் ஆஸ்தியில் அவன் பாதியை நான் கொடுக்கிறேன், யாரிடத்தில் அநியாயமாய் நான் வேண்டியதன் உண்டானால் நாளத்தனையாய் நான் திருப்பி கொடுக்கிறேன். ஒன்றல்ல பாருங்க, அநியாயத்தில் அவன் டேக்ஸ் கலெக்டர் என்று சொல்லப்படுகிறது. அந்நியமாய் சம்பாதித்தாலும் நான் வேண்டினதை கொடுக்கவில்லை, அதை திருப்பி நாலு தனையாய் நான் அந்நியமாய் ஆட்டை மனித நான் கொடுக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கே உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தார். இன்றைக்கு ஆண்டவர் நாளைக்கு ஒரு காரியத்தை பார்ப்பவர் அல்ல, அல்லது அடுத்த மாதம் என்று காரியத்தை பார்ப்பவர் அல்ல, அல்லது அடுத்த நிமிஷத்தை பார்ப்பவர் அல்ல, இன்றைக்கு ரட்சிப்பு, இன்றைக்கு தான் ரட்சிப்பு. வேதத்தை நீங்க எங்கே எடுத்து பார்த்தாலும் ஆண்டவர் இன்று இன்று இந்த நிமிஷம் தான் இருக்கும், வேதத்தில் இன்றைக்கு தான் இருக்கும். வேதத்தில் ஆண்டவர் எங்கே நாளைக்கு பார்ப்போம் நாளண்டைக்கு பார்ப்போம் இல்ல, உடனடியான ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே எனக்கு பிரியமானதோட பிள்ளைகளே, சகேயு வீட்டுக்கு எப்படி ரட்சிப்பு இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆகவே இன்றைக்கு ரட்சணியனால் இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்படாத தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருக்கு என்னை ஒப்புக் கொடுத்து அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்களை நாம் வந்தே ஆக வேண்டும். பேழியாகிய சபைக்கு நமக்கு அடைக்கலம் உண்டு என்று சொல்லி நாம் ஓடி வந்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை எல்லாவற்றிலும் விடுதலாக்கி எல்லாவற்றிலும் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்குத்தான் ரட்சிப்பு. தவறிவிடாதீங்க, தள்ளி போடாதீங்க. நான் சொன்ன அந்த சகோதரமாய் நாம் பரிதாபமான நிலைக்கு எத்தனையோ சோர சொல்ல முடியும். இன்னும் ஒரு சோர் இருந்தார், என்னோட பலகாலம் வாழ்ந்தவர் தான் கேடாவில், 28வது மாடியில் இருந்தார். குடும்பத்தில் சில பிரச்சனை வந்தது, ஆனால் அவர் சேர்த்துக்கிறார். முப்படியா வைவோசா கூட்டிக் கொண்டு போனேன், நீங்க விடுதலை ஆகணும் வாங்க பிரதரன். ஆனா குடும்பத்தில் ஒரு சிறு பிரச்சனை வந்த பொழுது ஜன்னல் உடைச்சு கொண்டு அப்படியே வந்து விழுந்தார். முடிந்த எனக்கு நான் சார்ஜை சொல்லுவேன், என்னுடைய கேங்கில் நான் கிட்டத்தட்ட 25-30 பேர் இருந்தனா, அதில் நாங்கள் தப்பி இருக்கிற ஆக்கள், உயிரோடு இருக்கிற ஆக்கள் 6 பேர் தான் நாங்கள் இருக்கிறோம், 6 பேர் தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் கத்திர சோத்திரம், அந்த 6 பேரும் கத்தருடைய சபையில் நிற்கிறோம். 3 பேர் அதை ஊழியம் செய்கிறாங்க, எழுதராக பெரிய பெரிய சபையிலிருந்து இந்த ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. மிகுதி ஆனாக்கள் காக்கோலி கோமால செத்தானுடன் விழுந்து செத்தார் பள்ளம். அதான் நான் சொல்லுவேன், ஆண்டவர் நன்றி சொல்ல, ஆண்டவரே என்னையும் இந்த மரணத்தை தூக்கி எடுத்தீரப்பா, நானும் அந்த நிலைமைக்கு தான் போயிருக்க வேண்டும். ஆனா அந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளபடினாலே, என்னோடு சேர்ந்து மற்ற 6 பேருக்கு நான் சத்தியம் சொல்லி அவர்களும் அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளாத இந்த குடும்பமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கத்தருக்கு ஊழியம் செய்து கனடால இழந்து போன யாவற்றையும் பெற்று பெரிதான வீடுகள் வேண்டி ஆசீர்வாதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஆசீர்வாதம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே எனக்கு பிரியமானதோடைய பிள்ளைகளை காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வருகை சீக்கிரம், அந்த வசந்த காலம் வாசலுக்கு வந்து விட்டார். உணராதது உணருங்கள், நாட்கள் பொல்லாது உங்களுக்கு சொன்னேன், ரட்சிக்கப்படுங்கள். அது மட்டுமல்ல, ரோமர்கள் நிறுவம் 13வது அதிகாரம், ரட்சிக்கப்பட்ட நாங்கள் எப்படியா இருக்கணும், நாங்கள் ரட்சிக்கப்படாதாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட்ட நாம்
ரோமர் 13 அதிகாரம் 11-14 மட்டும்
நித்திரவிட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருப்பதை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாயிட்டு, ஆகையால் அந்தகாரத்தின் கிரிகைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துர்ரிச்சைக்கு இடமாக உடலை வேணாமல் இருந்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள்.
இது ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்றார். என்ன சொல்கிறார்? நித்திரை விட்டு எழுந்த தெரிந்திருக்கத்தக்க வேலையாய் சென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இது பொல்லாத காலம் என்பதை நாம் அறிந்தவர்களாய், அதை உணர்ந்தவர்களாய், நாம் ரட்சிக்கப்படும் பொழுது அது எவ்வளவு சமீபமாய் இருந்ததோ அதை பார்க்கிலும் நாம் இன்னும் ஆண்டவருக்கு சமீபமாக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் நாம் ஆண்டவருக்கு சமீபமாக வேண்டும். ரட்சிக்கப்படும் பொழுது, விசுவாசியில் ஆகும்போது ரட்சிப்பு எப்படி சமீபமாய் இருந்ததோ அதை பார்க்கிலும் நாம் ஆண்டவருக்குள்ள வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன அது? ஏன் பவுல் அப்படி எழுதுகிறார்? ஏன் பவுல் அப்படி சொல்லுகிறார்? இரவு சென்று போயிட்டு அந்தகாரங்களை நாம் அழிந்து போயிட்டு பகல் சபீமமாயிட்டு அந்தகாரத்தின் கிரியைகள் இருளின் அதிகாரம் இருளின் அதிகாரத்தில் நின்றுதான் உண்மையும் என்ன தமது அன்பின் குமாருடைய ராஜ்யத்துக்குள்ள உட்படுத்தி இருக்கிறார். குலசியல வாசி இருளில் அதிகாரத்தை ஏற்கனவே இருந்தோம். இருளாகவே நாம் வந்தோம், அந்தகாரமாகவே நாம் வாழ்ந்தோம், அந்தகாரத்தில் நாம் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை ரட்சித்து இன்றைக்கு விசுவாசிகள் என்ற ஒரு பெயரை தந்திருக்கிறார். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நீ விசுவாசிகளான பொழுது உனக்கு ரட்சிப்பு எப்படி சமீபமாக இருந்ததோ அதை பார்க்கிலும் இப்பொழுது உனக்கு சமீபமாக இருக்கிறது. களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரம் வாக்குவாதம் பொறாமை உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிற பிள்ளைகளைப் போல நடவுங்கள். ரட்சிக்கப்பட்டதனுடைய பிள்ளைகளை கர்த்தர் சொல்கிறார். நாம் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட வேண்டும். இருளின் பிசாசாகிய பிசாசின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு நாங்கள் பகலுக்குரியவர்களாய் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் கர்த்தருக்குள்ளே நாம் இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5 அதிகாரம் 5 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். நாங்கள் இருளுக்குரியவர்கள் அல்லவே, நாங்கள் பகலுக்குரியவர்கள். ஏற்கனவே இருள இருந்த நிலைத்தான் ஆண்டவர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்மை மாற்றியிருக்கிறார். தனது குடும்பாவுடைய ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே நாம் இன்னும் ஆண்டவருக்குள்ளே சமீபமாக வேண்டும் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறான். காரணம் என்ன? எதற்காக? எனக்கு பிரியமானதோட பிள்ளைகளே, நாம் முதலாவது நாம் பாவத்தின் தண்டனையிலிருந்து நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான் பிலிப்பியர்கள் நிறுவம் 2 அதிகாரம் 14 வாசித்து பார்த்திருந்தால் அவன் சொல்லுகிறான், பிலிப்பி சபைக்கு அதிக பயத்தோடும் அதிக நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நான் பிரயாசப்படுகிறேன். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நான் பிரயாசப்படுகிறேன். ஆட்கள் தான் விசுவாசிகளுக்கு சபையார் கழுதுகிறான், நான் அதிகமாக பயப்படுகிறேன், அதிகமாக நடுங்குகிறேன். நீங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படும். ஏன்? நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு நீங்கள் இயேசு கிறிஸ்து வருகைகளை எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். பிரயாசப்படுகிறான். முதலாவது நாம் பாவத்தின் தண்டனையில் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஜென்ம பாவம் கர்ம பாவம் விசுவாசிகளாய் நாம் வரும்பொழுது முதலாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவரே நான் செய்த பாவங்களை மன்னி அடுத்த ரட்சிப்பிற்கு பிறவை நாம் பிரயாசப்படும். அன்னதினம் நான் ஏற்று சொன்ன மனம் திரும்பிக் கொண்டே இருக்கவேன். அன்னதினம் உன்ன அந்தகாரத்தின் கிரியில் அகப்படாத படிக்கு, இருளின் ஆதிக்கத்துக்களை நாம் போய்விடாத படிக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்க வேண்டும்? அன்று தினமும் நான் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டே இருக்க, ஆண்டவர் வருமட்டும் நான் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். சிலர் நினைக்கிறார்கள் ஞானஸ்தானம் எடுத்த உடனே நாங்கள் பரலோக ராஜ்யம். நோ, அப்படி போயிடா. ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, பிதா குமார் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் தந்தாச்சு. அது பாவத்தின் தண்டு. நீ அனுதினமும் நீ ரட்சிக்கப்பட்டுக்கோ, நீ பரலோகத்துக்கு போறதுக்கு நீ முயற்சி செய். எது அந்த காலத்து கிரியங்கள் உன்னை ஒட்டாதபடிக்கு, பாவமான காரியம் உன்னுடைய இதயத்துக்கு வராதபடிக்கு நீ முயற்சி செய்ய வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். ஒவ்வொரு நாள் விரும்பி ஆண்டவரை நான் ரட்சிக்கப்பட வேண்டும், நல்ல காரியங்களை அந்த காலத்தின் கிரியை பாருங்க சொல்லப்படுது, அந்த காலத்தின் கிரியை எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு நான் பகலுக்குரியவனாக நான் எப்பொழுதும் வாழ வேண்டும். நான் சொல்ல முடியாது. அதுதான் ஜோவான் சொல்றான், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலா இருப்போம். நாம் பாவியெல்லாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஆண்டவரே, இன்றைக்கு ஏதாவது உனக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்திருக்கலாம், நீ அறிவிருக்கிற காரியத்தை நான் செய்திருக்கலாம், நீ வருக்கிற காரியத்தை நான் செய்திருக்கலாம், ஆனால் யாராவது நான் தூசித்திருக்கலாம், பேசியிருக்கலாம், குறை சொல்லியிருக்கலாம், குற்றம் பிடித்திருக்கலாம், உமக்கு விரோதமான தூசன் சொல்லியிருக்கலாம். ஆண்டவரே நீ என்ன மன்னியும்ப்பா, பிதாவாகிய தேவனே என்ன மன்னியும், அனுதினமும் நான் ரட்சிக்கப்படுகிற அனுபவத்துக்கு நான் வந்து கொண்டிருக்க வேண்டும். அனுதினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் பாவம் நமக்கு தூரம் அணிக்க இல்லைங்க. எபிரேயர் 12:1 வாசி பார்த்தீங்கன்னா, பாவம் எங்க நிக்குது, நம்ம சுற்றி நெருக்கி நிக்குதுங்க. பாவம் இப்படி நம்ம சுற்றி தான் நிக்குது, பாவம் அங்க தூரத்தை நிக்க அர்த்தம் இல்ல. பாவம் சுற்றி சுற்றி நிக்குது, பாவம் நம்ம பக்கத்துலதான் நிக்குது. அதுல இருந்து நம்ம விடுகடைய வேண்டுமா இருந்தால் ஆண்டவுடைய அடைக்கலமாகிய சபை நமக்கு முக்கியம். அங்கேதான் பாவத்தை நீதியை கண்டித்து உணர்த்தும் பொழுது ஆண்டவரே இதுல நான் தவறு செய்தேன், எனக்கு பிரியமானது விடுபடல, நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது நான் பாவத்தண்டந்து விழுத்தி நான் நினைத்து நான் பருவம் தான் என்று. ஆனால் அங்கே போதகர் வந்து ஒவ்வொரு வார்த்தைகளை போதிக்கும் பொழுதுதான் எனக்குள்ள எவ்வளவு குறைகள் இருந்தது என்பதை நான் அறிந்து மர்வமாகக்கூடியதாக இருந்தது. இல்ல நான் ரட்சிக்கப்பட்டு விட்டு நான் பருவம் போகிறேன் என்று சொல்லி வேதத்தை படியாமல் அங்கேயும் போகாமல் இங்கேயும் வராமல் நான் வீட்டிலே இருந்து பிறந்தால் பருவம் போக முடியாது. ஆண்டோட வருகையில் நான் கைவிடப்படுவோம். பரிதாபமான நிலைமை அங்கே வரும்பொழுதுதான், வேத படிப்புக்கு வரும்பொழுதுதான், அங்கு வேத சத்தியங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது ஓ இப்படி சொல்லுகிறது, இது நான் பாவம் தான், ஓ இதை விட வேண்டும். ஏன்னா இந்து மக்களுக்கு முந்தி தெரியும், இந்து மக்கள் நாங்க இந்துலேருந்து வந்தபடினால சிலர் தான் பாவம் நினைப்போம், சிலர் பாவம் இல்லை நினைப்போம். ஆனா வேதத்துக்கு வந்தாப்புறம் தெரியும் அவையெல்லாம் பாவம். அப்ப அதை அறிந்து 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 அதை படிக்க படிக்க நான் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டே நான் போகிறேன், நான் மர்வமாக்கப்பட்டுக் கொண்டே நான் போகிறேன். அது மட்டுமில்ல, மத்திய 24 வாசித்தால் முடி பரியந்தம் நிலைத்திருக்கவனை ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. ரட்சிப்புல மூன்று இருக்குங்க, பாவத்தின் தண்டனையிலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும், பாவத்தின் வல்லமையில, அதான் வல்லமை இந்த நாட்கள் பாவம் உலாவிக் கொண்டு கந்த வல்லமையில் நான் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் நம்முடைய சரீரம் மர்வமா போது பாவத்தின் பிரசன்னத்தில் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அப்பொழுதுதான் நாம் ஆண்டோடைய சமூகத்தில் எக்காலத்துணி ஊதும் போது நாம் சபையாக நாம் எடுத்துக் கொள்ளப்படும். ஹல்லேலூயா. நாம் எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்கள் இந்த காலங்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3 அதிகாரத்தை வாசிங்கள். அங்கே தன்னுடைய அன்பின் சீசனாகிய தீமோத்தேயுக்கு அழகாக எழுதுகிறான். 2 தீமோத்தேயு 3:1 வாசிங்க.
மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்த உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாயும் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்ளுகிறார்கள்.
சொல்லுகிறான், கடைசி நாட்கள் கொடிய காலங்கள் வரும் என்று அறிந்திருக்கிறாய். பவுல் தீமோத்தேயு சொல்லுகிறான், கொடிய காலங்கள் கடைசி தாங்கள் விரும்புகிறது செய்கிறது தன்னை பிரியப்படுத்தா போகுது. அது மட்டுமல்ல பணப்பிரியராய், கடந்த செவ்வாய்க்கு சொன்ன பணப்பிரியர் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். பணம் முக்கியமுங்க, பணம் நமக்கு வீட்டுக்கு வேணும், வாடகை கட்ட வேண்டும், காருக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் வேணும், பணம் நமக்கு முக்கியம், நாம் வேலை செய்ய வேண்டும், எல்லாம் நாம் செய்யணும். ஆனால் பண ஆசைதான்
எல்லா தீமைக்கும் பேர். தங்களை தாங்களை உருவ குத்துகிறார் என்று சொல்லப்படுகிறது. பணப்பிரியராய் இருப்பார்கள், வீம்புக்காரர், எது கெடுத்தாலும் வீம்பு வார்த்தைகள், கொசி. இந்த சபையில் அநேகரை பார்த்திருக்கிறான், சபையில தங்கும் அந்த பூம்பு வார்த்தைகள், அதை பற்றி இதை பற்றி தேவையில்லாத கதைகளை கதைத்து, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத கதைகளை கதைத்து, வீம்பும் பம்பும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அகந்தை உள்ளவர்கள், நாங்கள் தான், நான் தான், எல்லாம் இருமாப்பா, எல்லாம் நான் தான், எல்லாம் நான் தான், இருமாப்பா இருப்பார்கள். தூசிக்கிறார்கள், தான் தாய் தகப்பன் மாதிரி கீழ்ப்படியாத பிள்ளைகளை கனடா தேசத்தில் வந்து பார்த்திருந்தால், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை தாய் தகப்பனை கீழ்ப்படியாமல், அவை ஒரு சேர்ச்சி, தாய் தகப்பன் ஒரு சேர்ச்சி, அங்க ஒரு போது நடக்கும் பிள்ளைகளுக்கு, இங்க ஒரு குடும்பத்தில் சமாதானம் பெறும். குடும்ப மனம் ஒரு சபையில் இருக்கணும். இந்த தேசத்தில் வேற தேசத்தில் ஒன்னு செய்யலாம், அந்த தேசத்தில் இருந்தால் அந்த தேசத்தில் குடும்பமாக சபையை வந்து ஆராதிக்கணும். நான் இங்க பிள்ளை அங்க, அவர் அங்க, இவர் அங்க என்றால், நாளைக்கு வந்து அவர் ஒரு அந்த போது ஒரு மாதிரி பிரசங்கிப்பார், இந்த போது ஒரு மாதிரி பிரசங்கிப்பார், வீட்டை வந்தா என்ன நடக்கும்? தாருமா, இந்த கனடா தேசத்தில் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் பெற்றோர்கள் கீழ்ப்படிவதில்லை. தாய்தாப்பன்மார்களுடைய பிள்ளைகள் நிமித்தமாக கவனமாக இருக்கணும். பெற்றோர்களுடைய பிள்ளை நிமித்தமாகத்தான் எத்தனை பிள்ளை வாலிபுரம் நான் கழிச்சிருக்கிறேன். அம்மா அப்பா வீட்டை சண்டை பிடிக்கிறார்கள், எப்படி நான் அங்க இருக்க முடியும், எப்படி நான் அவையோட சேர்ச்சிக்கு வர முடியும் கேட்டிருக்கிறார்கள், கேட்கிறார். எப்படி அவருடைய காரில் வரும் குடும்பம் நாங்கள் அவங்க இருக்க முடியும், வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனா வீட்டில் பார்த்தா ஒரே சண்டை. கீழ்ப்படியாத இந்த நாட்கள், கடைசி நாட்கள் நடக்கிற சம்பவங்கள், சுபாவை அன்பு, அன்பு சாமானுக்கு இடம் கிடையாது, அன்பை தேட முடியாது, அன்பில் சுபாவை அன்பில் இணங்காத அவதூறு, இச்சடக்கம் இல்லாதவர்களாய், கொடுமை உள்ள நல்லோரை பயக்கிறவர்களாய், துரோகிகளாய், துணிகரமாய், இருமாப்புள்ளவர்களாய் இருந்தும் தேவ பிரியராக இராமல், சுக போக பிரியராய், தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்யாமல், தங்களுக்கு தங்களுக்கு என்று விரும்புகிற காரியத்தை செய்ய நினைப்பார்கள், சுக போக பிரியராய் இருப்பார்கள். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் மலன், அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. பார்த்தால் பக்தி தான், நான் சொன்ன ஆராதனை தான், கரங்களை உயர்த்துவார்கள், ஆராதிப்பார்கள், பார்த்தால் ஏதோ பக்த கோடிகள் மாதிரி தெரியும், ஆனால் வேஷதாரியெல்லாம் சிலர் இருப்பார். அவன் எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது கொடிய காலங்கள், இல்லை கொடிய காலங்கள், இது ஆண்டோடைய வரிகள் நீ எடுக்கப்பட வேண்டுமாயிருந்தால், இது இந்த காலத்தை நீ பிரயோஜனப்படுத்திக் கொண்டு இந்த காரியங்கள் ஏதாவது எல்லாம் இல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு காரியம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும். நாம் இல்லை என்று சொல்ல முடியாது, வாசிக்கப்பட்ட ஏதோ ஒரு காரியங்கள் நம்முடைய உள்ளத்தில் இருந்தே ஆகும், நாம் மறுதளிக்க முடியாது. அப்படி இருக்குமா? இருந்தால் நாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டோட வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம், ஆண்டு வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். ரட்சிக்கப்பட வேண்டிய காலத்தில் நான் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கணும், அப்போது நான் அவருடைய வருகையில் நாம் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். ஆண்டவர் வருகிறாரு நாம் பாடலாம், ஆண்டவர் வருகிறாரு நாம் சொல்லலாம், நீ நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவர் வந்தால் நாம் புக தைரியம் உள்ளவர்கள் நாம் இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். ஆண்டவர் வாசலறை வந்திருக்கிறார். இரண்டாவது காரியத்தை நாங்கள் பார்ப்போம். மத்தியில் சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்திலிருந்து பதிமூன்று மட்டும்.
அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளையாவது நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் விழித்திருங்கள்,
அறியாதிருக்கிறபடியால்
விழித்திருங்கள். அங்கேயும் பரலோ ராஜ்யம் புறதேசத்திற்கு
பரிசுத்த ஆவின் எண்ணெய் இவங்க வாங்க வேண்டிய காலத்தில் நான் வாங்கியே ஆக வேண்டும். அங்கே சொல்லப்படுகிற பாருங்கள், அங்கே பத்து கன்னியர்களை குறித்து அங்கே எழுதப்படுகிறது. பத்து கன்னியர்களை குறித்தும் அங்கே சொல்லப்படுகிறது. அதில் ஐந்து பேர் புத்தி உள்ளவர்கள், ஐந்து பேர் புத்தி இல்லாதவர்கள். இந்த பத்து கன்னிகைகளும் சபையில தான் இருக்கிறார்கள், சபையில தான் வாழுகிறார்கள், ஆராதிக்கிறார்கள், வேதத்தை படிக்கிறார்கள், அல்லேலூயா சொல்லுகிறார்கள், சபையில தான் இருக்கிறார்கள். ஆனால் அங்கே ஐந்து புத்தியுள்ள கன்னிகள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் ஆயத்தமாக ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக தங்களை பக்குவப்படுத்தினவர்களாக, தங்களை ஆயத்தத்தில் தங்களுடைய ஆண்டவருடைய வருகைக்கு தங்களை தீர்மானித்தவர்களாக, எப்பொழுது வந்தால் நாங்கள் போக ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதற்காக எப்பொழுதும் தங்களோடு கூட எண்ணெயை ஆயத்தமாய் வைத்திருந்தார்கள், எண்ணெயை ஆயத்தமாய் வைத்திருந்தார்கள். ஆனால் புத்தி இல்லாத கன்னிகைகள், ஓ வேதம் சொல்றது ஆண்டு வருவார், ஊழியக்காரர் சொல்றால் இயேசு வருவார் என்று நிர்விசாரம், அசமந்த போக்கு. சிலர்கள் வருவார் வருவார், இன்னும் வந்து முடியல என்று நாங்கள் கேட்கிறோம். அப்படிதான் சிலர் சொல்ல வருவார் வருவார், இன்னும் வரையில், அசமந்த போக்கு, ஆவிக்குரிய நிர்விசாரம். ஒரு ஆவிக்குரிய வாழ்வானாய்ந்தால் அவனுக்கு தெரியும் ஆண்டவர் வரப்போகிறார், அதற்கு நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும், அவருடைய வருகை நான் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்லிக்கார், இந்த நாளிகள் நான் வருவேன் என்று ஒருவனுக்கு தெரியாது பிதாவை தவிர, ஆனால் வேதம் சொல்றது வருவார், அதற்கு நீ இன்னும் ஆயத்தமாக இருக்க வேண்டுமா இருந்தால் எப்பொழுதும் நாம் எண்ணியோடு இருக்க வேண்டும். ஆனால் வந்தார் ஆண்டவர், சத்தம் எக்காலத்தோடு ஊதுகிறது, படுத்திருக்கிறார்கள் பாருங்க, நல்ல படுத்திருந்தாலும் அந்த ஐந்து கன்னிகைகளும் எண்ணெய் இருந்தபடினாலே வைத்துக் கொண்டிருந்த பொழுது அந்த புத்தி இல்லாத கன்னிகள் ஓடி வருகிறார், எங்களுக்கும் கொஞ்சம் தாங்களேன், எங்களுக்கும் கொஞ்சம் தாங்களேன். ஆனால் அவர்கள் உங்களுக்கு தந்தா எங்களுக்கும் தானார், இன்றைக்கு அப்படித்தானுங்க, இந்த ஒருவற்ற சூற்று ஒருவர் வாழ பார்க்கிறது, ஒருவற்று ஆவிக்குறி அனல்ல மற்றவர் தொட்டி பார்க்கிறது, நாங்களும் போகலாமோ, கணவன் ஜபத்தில் எப்படி மனைவியும் பரலோகம் பெறலாம் என்று நினையாதிருப்பாயாக, அது மனைவியின் ஜபத்தில் கணவன் பரலோகம் பெறலாம் நினையாதிருப்பாயாக, அப்படி நாம் போக முடியாது. ஒவ்வொருவன் கணவனாயிருந்தாலும் சரி, மனைவியாயிருந்தாலும் சரி, வாலிப பிள்ளைகளாயிருந்தாலும் சரி, நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நாம் நிறைந்திருக்க வேண்டும். ஒருவர் ஜபத்தில் ஒருவன் போக முடியாது பரலோகத்துக்கு, ஒருவருக்காக ஒருவர் நாம் உதவி செய்ய முடியாது. அங்கே கேட்கிறார்கள் புத்தி இல்லாத கன்னிகைகள் வந்து, எங்களுக்கு கொஞ்சம் தான், இல்ல கொடுக்க இல்ல. வந்தார் ஆண்டவர், போய்விட்டார், என்ன வேண்டிக் கொண்டு வரது கடையில் கதவு பூட்டப்பட்டு விட்டது. எனக்கு பிரியமானதோடைய பிள்ளைகளே, நாம் எண்ணெய் மிக மிக அவசியம், பரிசுத்த எண்ணெய் வந்து பரிசுத்த அபிஷேகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. 24:2 லேவியர் ஆகமம்
24:2. குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்காக விடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை இஸ்ரவேல் புத்திரர் உங்களிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு.
பாருங்க, குத்து விளக்கு ஆண்டு ஆசாரிப்பு கூடாத்துக்கு மோசைக்கு சொல்லுவார். 1:1.
பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்காக விடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை இஸ்ரவேல் புத்திரர் உங்களிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு.
கர்த்தர் மோசே நோக்கி சொல்லுறாங்க, ஆசாரிப்பு கூடாத்துக்கு சொல்லிக் கொண்டு வரும்போது சொல்லுறாங்க, குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி, குத்து விளக்கு இரவும் பகலும் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதுக்கு எண்ணெய் அவசியம். எண்ணெய் இல்லை என்று சொன்னால் குத்து விளக்கு அணைந்து போய்விடும். ஆண்டவர் மோசேயை கட்டளை கொடுக்கிறார், இந்த குத்து விளக்கு எப்பொழுதும் திரைக்கு பின்னால் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அதற்கு நீ எண்ணெயை கொண்டு வா, எண்ணெய் ஆயத்தப்படுத்து. எனக்கு பிரியமானதோடு பிள்ளைகளே, நாம் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் விரும்புகிறார், எரிந்து கொண்டிருக்க வேண்டும். எண்ணெயாகிய அபிஷேகத்தை நாம் அனுதினமும் பெற்று பெற்று பெற்று, யோவான் சொல்லப்பட்ட யோவா ஸ்நானனை குறித்து அவன் எரிந்து பிரகாசிக்கிற அவன் விளக்காயிருந்தான். அதே போல நீயும் நானும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருக்க வேண்டும். அதற்கு அபிஷேகம் மிக மிக முக்கியமங்க. ஒரு நாளில் நான் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளலாம், ஆனா இன்றைய அபிஷேகத்தில் நான் நாளைக்கு வாழ முடியாது, நேற்று பெற்ற அபிஷேகத்தில் நான் இன்றைக்கு வர முடியாது. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும், முதல் ரட்சிக்க அதாவது ரட்சிப்பு, ஆண்டவரே நான் இந்த காரியங்களை செய்திருக்கிறேன் மன்னியும் என்று சொல்லிட்டு, எங்களுடைய அபிஷேகத்துக்காக ஆண்டவரே இன்றைக்கேற்ற அபிஷேகத்தை, இன்றைக்கேற்ற கிருபையை, இன்றைக்கேற்ற காரியங்களை என் மத்தியில் செய்ய என்று சொல்வது ஆண்டவர் அபிஷேகத்தை ஊற்றுகிறதா இருக்கிறார். அப்போஸ்தலாகிய பவுலை நீங்கள் அப்போஸ்தலனுடைய பேதுருடைய நாட்கள் எடுத்து பார்த்தா, பெந்தை கோஸ் நாளில ஆவியானவர் இறங்கினார், ஒரு மனமாய் கூடி 120 பேர் மேல் வீட்டரில் செபித்த பொழுது வானம் திறக்கப்பட்டது, அவர் இறங்கினார். ஆனால் அந்த அனுபவத்தோடு அவர் ஊழியத்தை செய்யவில்லை. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் கடந்து சென்று அபிஷேகங்களை பெற்றுக்கொண்டு வந்தார். எனக்கு பிரியமானதோட பிள்ளைகளே, அபிஷேகம் நமக்கு முக்கியம். ஆண்டவரோடு பேதுர் இருந்தான், இருக்கும் பொழுது குந்தி குந்தி எழும்புறவனாக இருந்தான். ஆனால் ஆண்டவர் மறித்து பரலோகம் மூனருக்கு பிற்பாடு அவருடைய பரிசுத்த ஆவியானவர் மீது இறங்கின பொழுது அவன் தைரியமாக சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவனாக இருந்தான். எதற்கும் அவன் பயப்படவில்லை. ஆனால் ஆண்டவரோடு இருக்கும் பொழுது, ஆண்டவர் சிலுவேலை அறையும் பொழுது கூடி ஆண்டவரை சபித்து சத்தியம் பண்ணி மறுதளித்த பேதுரு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்ட பொழுது, நீங்களே சிலுவையில் அறந்த இயேசு கிறிஸ்துவை நான் பிரசங்கிக்கிறேன் என்று சொல்லி தைரியமாக பிரசங்கித்தார். எனக்கு பிரியமானதோட பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியினுடைய எண்ணெய் எங்கள் மீது ஊற்றப்படும் பொழுது நாங்கள் வேறு மனுஷனாக நாங்கள் மாறுவோம், வேறு மனுஷனாக நாங்கள் மாறுவோம். ஒன்று சாமுவேல் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களாக இருந்தால், அங்கே சவுலுக்கு ஒரு காரியம் சொல்றான். 10:6 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்கும். சாமுவேல் சவுலுக்கு சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்கும், நீ அவர்களோடு கூட தீர்க்கதரிசன் சொல்லி நீ வேறு மனுஷன் ஆவாய். நீ முன்பு இருந்தது போல நீ இருக்க மாட்டாய், முன்பு நீ வாழ்ந்தது போல நீ வாழ மாட்டாய், முன்பு செய்த காரியங்களை நீ இப்போது செய்ய மாட்டாய், நீ வேறு மனுஷனாய் பிரித்தெடுக்கப்படுகிறாய். அந்த வாழ்க்கை நமக்கு வேண்டும். அந்த வாழ்க்கை நமக்கு வேண்டும். அன்று தினமும் நாம் அபிஷேகத்தில் அனலாக இருக்கும். ஆகவே நாம் வெளிப்படுத்த நாங்கள் வாசிக்கிறோம், அனலும் இன்றி குளிரும் இன்றி இருந்து விடாதே. அவனை வாந்தி பண்ணிப்போம். ஒன்றில் அனலாயிரு, அல்லாட்டி குளிராயிரு. ஏதோ நிலையில், ரெண்டுக்கும் நடுப்பட்ட நிலையில் இருக்காது, ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் நீ இருக்காது. ஒன்றில் அனலாயிரு, அடி குளிராயிரு. ஆண்டு வாந்தி பண்ணுவேன் என்று சொன்னார். பாருங்க, யோசித்து பாருங்க, வாந்தி பண்ண ஆண்டு வாந்தி பண்ணுவாரா என்றால், நான் நிர்மூலமாகி போயிடுவோம், நான் நிர்மூலமாகி போயிடுவோம், இந்த இடமும் தெரியாது, நாங்கள் போயிடுவோம். எனக்கு பிரியமானதோட பிள்ளைகளை, நாம் எப்பொழுதும் ஆவியிலே அனலாக இருக்க வேண்டும். ரோமர் 12 வாசிக்கிறோம், அசதியாயிராதீர்கள், ஆவியிலே அனராயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. ஆகவே இரண்டாவது காரியம், எண்ணெய் வாங்க வேண்டியதை நாங்கள் வேண்ட வேண்டும். மூன்றாவது காரியத்தை பார்ப்போம். மத்தேயு 25 அதிகாரம் உங்களுக்கு தெரியும், மிகுதி பகுதி. அங்கே சொல்லப்படுகிறது தாளந்தை குறித்து, உங்களுக்கு தெரியும். தாளந்தை பிரயோஜனப்படுத்த வேண்டிய காலத்தில் நாம் பிரயோஜனப்படுத்த வேண்டும். முதலாவது நாம் பார்த்து ரட்சிக்கப்பட வேண்டிய காலத்தில் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக. இரண்டாவது, பரிசுத்த ஆவியின் எண்ணெய் வாங்க வேண்டிய காலத்தில் வேண்டிவிட வேண்டும். மூன்றாவது, தாளந்தை பயன்படுத்த வேண்டிய காலத்தில் நாம் தாளந்தை பயன்படுத்த வேண்டும். நீங்கள் அங்கே தொடர்ந்து அந்த கன்னியர்களை குறித்தாங்களை வாசித்து பார்ப்பீர்களாக இருந்தால், அங்கே சொல்லப்படுகிறது, எஜமான் தன்னுடைய ஊழியக்காரர்களை அழைக்கிறார். ஒருவனுக்கு 5 தாளந்து, ஒருவனுக்கு 2 தாளந்து, ஒருவனுக்கு 1 தாளந்தை கொடுத்துவிட்ட தூர பிரயாணம் போய்விட்டார். மீண்டும் வருகிறார் சில நாட்கள் கழித்து. எனக்கு பிரியமானதோட பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை ரட்சித்தார். துன்மார்க்கத்திலும் பாவத்திலும் இருந்து நம்மை ரட்சித்து சபையில நிறுத்தி நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தாளந்துகளை தந்திருக்கிறார். ஒருவர் கூட நாம் சொல்ல முடியும், எனக்கு எந்த ஒரு தாளந்தும் இல்லைன்னு ஒருவரும் சொல்ல முடியாது. ஒருவர் கூட நீங்கள் சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு பாடுகிற தாளந்து இருக்கலாம், ஒரு சிலருக்கு பிரசங்கிக்கிற தாளந்து இருக்கலாம், ஒரு சிலருக்கு சுவிசேஷம் சொல்லுற தாளந்து இருக்கலாம், ஒரு சிலருக்கு வாகனம் ஓட்டி ஏற்றுற தாளந்து இருக்கலாம். அதை விட எல்லாம் மேலான தாளந்து எல்லாருக்கும் ஜெபிக்கிற தாளந்து இருக்கிறது. ஜெபிக்கிற ஊழியம், ஜெபிக்கிற ஊழியம், உபவாச நாட்கள் ஜெபம் ஒரு ஊழியம். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தாளந்துகளை கொடுத்து வைத்திருக்கிறார். ஆகவே இந்த தாளந்துகளை பிரயோஜனப்படுத்த வேண்டிய காலத்தில் நாம் பிரயோஜனப்படுத்தியாக வேண்டும். ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாருக்கும் தாளந்தை ஆண்டவர் இடத்திலே வைத்து வைத்திருக்கிறார். ஒரு நாள் வரும், ஆண்டவர் வருவார், 5 தாளந்து கொடுத்தவரத்தில் கேட்கிறார், கூப்பிட்டு வா இங்கே. எங்கே 5 தாளந்தை தந்தை அவன் என்ன செய்ய, 5 பெருக்கி கொண்டு வந்த ஆண்டவத்தில் கொடுக்கிறார். 2 தாளந்து உள்ளவனை கூப்பிட்டார், ரெண்டு தாளந்துள்ளவன் ரெண்டாக அதை பெருக்கி நாளாக கொண்டு வந்து கொடுத்தான். எனக்கு பிரியமானதோடு பிள்ளைகளே, ஐந்து தாளந்தை கொடுத்தவன் ஐந்தை பெருக்கி பத்தாக கொண்டு வந்தால் அது எத்தனை பெர்சன்டேஜ்? 100 வீதமான பெர்சன்டேஜ். ஐந்து ஐந்துக்கு 100, ரெண்டு ரெண்டு 4, அதுவும் என்ன 100 வீதம். நாம் சொல்ல எனக்கு அவருக்கு கூட தாழ்ந்து கொடுத்திருக்கிறார், இவருக்கு ரெண்டு தாழ்ந்து கொடுத்திருக்கிறார், அவருக்கு ஐந்து தாழ்ந்து கொடுக்கிறார், அவருக்கு பத்னோ. உனக்கு ரெண்டு தாழ்ந்தா இருந்தாலும் நீ 100 வீதமாக ஆண்டோர் ஊழியம் செய்ய வேண்டும். ஐந்து தாழ்ந்தா இருந்தாலும் நீ 100 வீதமாக ஆண்டோர் ஊழியம் செய்யும். அதைத்தான் ஆண்டோர் பார்க்கிறார், நீ என்ன செய்தாய். சில பேருக்கு 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 5 இருக்கலாம், ஆனால் அந்த தாளந்தை நீ 100 வீதம் உடைய ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாவற்றையும் நீ ஆண்டவருக்கு அந்த ஒப்பு கொடுத்து நீ ஊழியம் செய்யறாய் இருக்க வேண்டும். தாளந்தலை பிரயோஜனப்படுத்த வேண்டும். நான் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. அங்கே ஒரு தாளந்துக்காரனை கூப்பிட்டா கொண்டு வாண்டு சொன்னபொழுதுதான் அவன் சாக்கு போக்கு சொல்றான். பாருங்கள் வாசியுங்கள்.
ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்திலே சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்திலே அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்திலே சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாய் இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கிக் கொள்ளுவேன் என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிவுணவும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான்.
ஒரு தாளந்து கொடுத்தவன் சாக்கு போக்கு சொல்லுறான் ஆண்டவத்தில். ஆனால் ஆண்டவட நியாயத்திற்கு வருகிறது என்ன? நரகம். புறம்பான இருள பிரயோஜனமற்ற இந்த ஊழியக்காரனை கொண்டு போய் புறம்பான இருள தள்ளி போடு. நான் இன்றைக்கு நான் சொல்லுவேன் ஆண்டவரை கொடுத்த ஆண்டவர் வந்து சில சொல்லுவார், ஆண்டவர் அன்பானவர், ஆண்டவர் சுகமாக்குவார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவனுடைய குடும்பத்தின் தேவையில கட்டுவான்னு சொல்லி அன்பு. ஆனால் ஆண்டோட மறுபக்கம் பாருங்க, ஆண்டோட மறுபக்கம் ஒருவருக்கும் தெரியாது. மறுபக்கத்தை பிரசங்கிக்கிறது இல்ல. ஆண்ட இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், அன்பானவர், ஆசீர்வதிக்கிறவர். ஆனாலும் அவர் நீதியுள்ள நியாயாதிபதிங்க, நீதியுள்ள நியாயாதிபதி சொல்லுகிறார், பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் இவனை புறம்பான இருளை தள்ளி போடுங்கள். இன்றைக்கு உனக்கென்று கொடுத்திருக்கிற தாளந்துகளை நீ பிரயோஜனப்படுத்தாமல், கத்தருக்கென்று உபயோகிக்காமல் நீ இருப்பாயாக இருந்தால் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், தேவனுடைய பிள்ளையாக இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் உனக்கென்று கொடுத்த தாளந்தை நீ பிரயோஜனம் படுத்த முடியாவிட்டால் நீ பரிதாபமான நிலைக்கு நீ கடந்து போவாய். தாளந்தை நான் பயன்படுத்த வேண்டிய தாளந்தை பயன்படுத்த வேண்டும். ஜபிக்க பிரியமானவர்களே, பிரசங்கம் தான் ஊழியம் அல்ல. அது 5 விதமான ஊழியங்கள் இருக்கிறது சபைக்கு. ஆனால் ஜபிக்கிறது ஒரு ஊழியம், வாகனத்தில் ஓடி ஏற்றுறது ஊழியம், கதிரை அடுக்கிறது ஒரு ஊழியம், சேச்சை கூட்டுவது ஊழியம், துப்புரவாக்குற ஊழியம், சாப்பாடு செய்கிறது ஊழியம், எல்லாம் ஊழியம். எல்லாம் ஊழியம். நான் சொல்லுறேன், நான் ரட்சிக்கப்பட்ட உடனே நான் சேர்ச்சுக்கு வெள்ளிக்கிழமை வீட்டுக் கூடத்துக்கு போனான், சனிக்கிழமை வியாழக்கிழமை விட்டுக் கொடுத்து போறோம், வெள்ளிக்கிழமை குட்ரேசஸ் லீவு நான் சேர்ச்சிக்கு அப்பா முதல் போறேன். அங்கே ஃபெலோஷிப் சாப்பாடு தந்து விட்டார்கள். என்ன சொன்னால் கொண்ட கோப்பியை கழுவண்டார்கள். அப்பதான் சேர்ச்சிக்கு முதல் காலடி வச்சிருக்கிறேன். சேர்ச்சி வீட்டுக் கொடுத்து போனா முதலாவது சேர்ச்சி போய் நிற்கிறேன் சொன்னார்கள். அந்த பாசர் கூப்பிட்டு கோப்பியை கொண்ட கழுவன். எனக்கு உண்மையான கோபம் வந்துட்டது. நான் வீட்டையே கோப்பிடுறேன், கோப்பிடுறோம். இது என்ன நான் கோப்பைகளை சொல்றாங்க, இது என்ன சேர்ச்சி? நான் சற்று யோசித்தேன். ஆனாலும் என்னோட ரெண்டு நண்பர் வாங்க கழுவ மண்டலத்தை கூட்டிக்கொண்டு கழுவி உற்சாகப்படுத்து. ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சிக்கு போனேன். ஞாயிற்றுல போன போது அப்ப கொஞ்சம் அந்த சேர்ச்சில அப்ப அந்த பாஸ்டர் வந்து கேட்டார், நீங்க ஃப்ரீ தான் நம்புறாரு, நீங்க வேலைக்கு போறீங்க? நான் போறேன். அப்ப செவ்வாய்க்கிழமை வந்து இந்த செவ்வாய்க்கிழமை டேர்ன் வந்து நாங்க வாஷ்ரூம் கழுவோம், டாய்லெட் எல்லாம் வாங்க நான் கழுவ மாட்டேன். என்னடா அடுத்த உத்தரம் வருது செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கு வியாழன் வீட்டு கூட்டம், வெள்ளிக்கிழமை குட்ஃப்ரைடே சர்வீஸ், ஞாயிற்றுக்கிழமை சேர்த்து செவ்வாய்க்கிழமை போஷன் கழுவு. நான் போஷனும் கழுவியே பழக்கம் இல்லை வீட்டில் உண்மையா சொல்றேன். என்ன இவங்க இப்படி செய்யறாங்க, என்ன இது கூட்டமே. ஆனால் நான் பொறுமையாக அந்த செய்தேன். நான் வீட்டில் போஷனும் கழுவுறதில்லை உண்மைதான், ஆனால் அப்ப கழுவுறார். ஆனால் அந்த நாட்கள் நான் கழுவுறதில்லை உண்மைதான், ஆனால் அவர்கள் சொன்ன பொழுது அதுக்கு நான் கீழ்ப்படிந்து அதை நான் ஊழியமாக செய்த பொழுதுதான் ஆண்டவனை படிப்படி படி படிப்படியாக உயர்த்தி கொண்டு வந்தார். ஓசனும் கழுவினேன், சேச்சை கூட்டினேன், சதுரை அடிக்கினேன், வாகனத்தை ஓடினேன், ஏற்றினேன், இறக்கினேன், நோட்டீஸ் ஒட்டுவேன், ரோட்டு ரோட்ட வீடு வீடா போய் சத்தியத்தை சொல்லுவேன். இன்றைக்கு கத்தர் ஏதோ இடத்துல பாஸ்டர்களுக்கு தெரியும், அவங்களுக்கு நான் என்ன பெருமைப்படுத்த நான் சொல்லவில்லை. நான் சொன்னேன் இப்படி இருந்தா தானுங்க கத்தருக்கு நாம் ஏதாவது பிரயோஜனம் உள்ளவளா இருக்க முடியும். ஆண்டோர் தந்த ஊழியங்களை எந்த பாசு சொல்லுகிறாரோ அதற்கு நான் கீழ்ப்படி செய்யும் பொழுது வேதம் சொல்வது கொஞ்சத்தில் உண்மையாய்ந்தாத்தான் ஆண்டோர் அநேகத்துக்கு அதிகாரியாக மாற்றுகிறவராக இருக்கிறார். ஹலோலியா பாஸ்கர்களுக்கு தெரியும், நாங்கள் 2 மணிக்கு ஆராதனை நினைச்சதால் 8 மணிக்கு நான் சரியாக சேர்ச்சில் நிற்பேன். காலை 8 மணிக்கு 8 மணிக்கு போய் அதை செபித்து கதவைகளை பார்க்கலாம், பார்த்து சேர் கிளீனா இருக்காண்டெல்லாம் பார்த்து அப்புறம் அங்கு வருகிற ஆட்களுக்கெல்லாம் போன் பண்ணி வெஹிக்கிள் அனுப்பி பிரயாணம் முடிச்சு அப்புறம் ஆட்களை வெஹிக்கிள் எல்லாம் அனுப்பி அப்புறம் சேர்த்து எல்லாம் பார்த்து இதோ போ 10 மணி அப்புறம் பாசல கூட்டிட்டு சாப்பிடலாம் கொடுத்துட்டு போய் இதோ 12 மணி ஆகும். அப்படிதான் நாங்கள் ஊழிஞ்சாங்க. எனக்கு பிரியமானதோட பிள்ளைகளே, எல்லாம் ஊழியம், ஜெபம் ஒரு ஊழியம், சேர்த்து கூட்டுவது ஊழியம், எல்லாம் ஊழியம். நாம் மனுஷனுக்கு செய்யவில்லை, நாம் யாருக்கு செய்கிறோம், கர்த்தருக்கு செய்கிறோம். கர்த்தரை காண்கிறவராக இருக்கிறார். சல்வேஷன் ஸ்தாபனத்தை நிறுவினவர் அவர் சாட்சி புத்தகத்தை பேர் எனக்கு தெரியவில்லை, அந்த புத்தகத்தை நான் வாசித்தேன். அவர் அநேகரை கர்த்தருடைய ரட்சிப்புகளை கொண்டு வந்தார். அவர் தான் ஒரு சொப்பனம் கண்டதாக எழுதியிருந்தார் அந்த புத்தகத்திலே. தான் மரித்து பரலோகத்து காட்சியை பார்க்கிறாராம், பரலோகத்துக்கு தான் போகிறேன் என்று சொல்லி அங்கே போகும்பொழுது ஆண்டவர் சிங்காசனத்தில் இருக்கிறார். ஆகவே இவர் போகும்பொழுது இவருக்கு முன்பாக ஏற்கனவே அங்க ஒரு சகோதரி அந்த பரலோகத்தில் நிற்கிறார். இவர் பார்த்தாராம் அந்த சகோதரியை. அந்த சகோதரி தானாம் தம்முடைய ஆலயத்தில் சேர்ச்சை கூட்டி சேர்ச்சை துப்புரவாக்கி கதிர்களை அடுக்கி மிகவும் பிரயாசப்படுவாளாம். அந்த சகோதரியும் அங்கு நிற்பதை இவர் கண்டு சந்தோஷப்பட்டார். ஆனால் இவர் அப்படியே சிங்காசனத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சகோதரி பின்னால் இருக்கிறார்களாம், தான் முன்னால் நடந்து கொண்டு போகிறான். ஆண்டவர் சிங்காசனத்தை விட்டு அப்படி எழுப்பினார் கிரீடத்தோடு கூட எழும்பி அவருடைய சிங்காசனத்தில் இறங்கி வந்தார். இவருக்கு ஒரு சந்தோஷமா, நான் இவ்வளவு ஆத்மாக்களை ரட்சிப்புகள் நடத்தினேன், இவ்வளவு நான் பிரசங்கம் பண்ணினேன், என்னால் இவ்வளவு ஜனங்கள் ஊழியால் உருவாகினார் என்று இவர் சந்தோஷத்தில் கிட்ட போய் தலைய குனிய ஆண்டவர் அப்படியே விலக்கி அந்த சகோதரி போய் தலையில கிரீடத்தை வைத்தார். அந்த சகோதரி வந்து சேர்ச்சை துப்புரவாக்காவிட்டால் கதறி அடுக்காவிட்டால் வருகிற ஜனம் எப்படி அங்க இருக்க முடியும்? எனக்கு பிரியமானதோட பிள்ளைகளே, நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். எங்களால் என்று எங்களுக்கு தாளந்தை ஆண்டவர் தந்திருக்கிறார், ஒவ்வொருவருக்கும் தாளந்தை தந்திருக்கிறார். ஆனா ஆண்டோட வருகையில் நாம் பரிதாபமான நிலைமைக்கு நாம் போய்விடக்கூடாது. பிரயோஜனமற்ற ஊழியக்காரனே, ஊழியக்காரியே என்று ஆண்டவர் எங்களை சொல்லக்கூடாது. அதுக்காகத்தான் நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் இல்லாமைக்கு நான் போய்விடக்கூடாது. வேலை உண்டு, வீடு உண்டு, குடும்பம் உண்டு எனக்கு தெரியும். இருந்தாலும் இதற்குள்ளாக நாம் நேரத்தையும் ஒதுக்கி நான் ஊழியம் செய்ய வேண்டும். நானும் ஒரு குடும்பம் தான் அப்படித்தான் ஊழியம் செய்தேன். நோவாத்தோக்கத்தான் கொடுத்து வரும் ஏனோக்கு தேவரோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் அவன் எடுத்துக் கொள்ளப்பட்டான். ஏனோக்கு குடும்பம் இருந்தது, எல்லாம் இருந்தது, ஆனால் தேவனோடு செஞ்செடுத்துக் கொண்ட அனுதினம் அவன் உலாவிக் கொண்டிருந்தான், உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டான். நாங்கள் குடும்பத்தை சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. ஜப ஊழியம் உபவாச நாட்கள் நம்ம இதயத்தை ஊற்றி ஜபிக்கணும். எஸ்தர் புத்தகம் 4:14 வாசிப்போம்.
நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும்,
அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான்.
நீங்க இந்த காலத்திலே, நீங்கள் இந்த காலத்திலே இன்றைக்கு நீங்கள் மௌனமாக இருந்தால், என் தேசத்து மக்களுக்கு, இலங்கை மக்களுக்கு, கனடாவில் வாழ்கிற என் தேசத்து மக்களுக்கு ரட்சிப்பு வேறு இடத்தில் எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். இப்படிப்பட்ட காலத்திற்கு நீ உதவியா இருக்கும்படிக்கும் உனக்கு ஆண்டவர் ராஜமேன்மை கொடுத்திருக்கிறார் என்று மோர்தெகாய் எஸ்தரை எச்சரிக்கிறார். எனக்கு பிரியமானதோட பிள்ளைகளை, உலகத்தில பாவத்தை பச்சைத்தண்ணி போல பறிக்கொண்ட எங்களை பிதாவான தம்முடைய குமாரனை அனுப்பி உயர்ந்த வஸ்திரம், எங்களுடைய பாவங்களை போக்கி உயர்ந்த வஸ்திரம், மோதிரம், முத்திரை மோதிரம், பாதரட்ச எல்லாவற்றையும் கொடுத்த ராஜ மேன்மையாக எங்களை ஆண்டிருந்த தேசத்தில், இந்த சபையில எல்லாவித ஆசீர்வாதத்தினாலும், கார் என்றால் கார், குடும்பம் என்றால் குடும்பம், வீடு என்றால் வீடு, எல்லாவற்றிலும் நம்மை ஆசீர்வதித்து இந்த ராஜ மேன்மையை நமக்கு தந்திருக்கிறதற்கு காரணம் என்ன? இந்த ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ராஜ மேன்மையை கொண்டிருக்கிறார். சற்று யோசித்து பாருங்கள், நீங்க உலகத்தில் இருக்கும்போது இவர்கள் உங்களை அற்பமாய் எண்ணிப்பார்கள், எத்தனை பேர் எத்தனை பேர் உங்களை புறக்கணித்திருப்பார்கள். அவர்கள் எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டு வந்து சபையிலே உங்களை ராஜ மேன்மையாக ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். அழுக்கான வஸ்திரத்தை எடுத்துவிட்டு பரிசுத்தமான ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி துதியின் சால்வையினால் நம்மை போற்றி இன்றைக்கு ஆண்டவர் ராஜ மேன்மையை கொடுத்திருக்கிறார். எதற்காக? நம்முடைய தேச மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், நம்முடைய இலங்கை மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஏமன் தேசத்தில் இருக்க மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அது என் தாகமாக இருக்க வேண்டும். பவுல் சொல்றான் ரோமர் 10:1 மையத்தில் செய்யும் விண்ணப்பம் வேண்டுதலும் என் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். என் ஜனங்கள் ரட்சிக்கிறான் ரோமா புரிதல் கொண்டு சொல்கிறான், அந்நிய தேசத்தின் சொல்றான், என் இதயத்தின் விருப்பமும் வேண்டுதலும் என் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நேற்று நாங்கள் உபவாசத்து கூட்டத்தை செபித்தோம், இலங்கைக்காக கண்ணீரோடு செபித்தோம். எத்தனை பேர் நீங்கள் வந்தீர்கள்? எத்தனை பேர் ஆண்டவர் உங்களை கணக்கு கேட்டே ஆவார். தப்ப முடியாதாம். ஒருவர் காலம் தந்திருக்கிறார், ஆவியை தந்திருக்கிறார், அபிஷேகத்தை தந்திருக்கிறார், ஜப ஆவியை ஊற்றுகிறார். நீ எத்தனை பேர் தன்னுடைய இதயத்தை தேவ சமூகத்தில் வந்து ஊற்றுவீர்கள் தேசத்துக்காக? அண்ணா போகிறாள், 3 நாட்கள் ஈரவும் பகலும் தன் தேசத்தின் மக்களுக்காக ஆமானின் அழிவிலிருந்து, தன்னுடைய மக்களை அழிவிலிருந்து மீட்கும்படியாக அல்லும் பகலும் 3 நாள் உபவாசித்து தேசத்துக்காக புலம்புகிறாள். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உபவாச கூட்டமண்டல் அசட்டை அர்த்தம் அந்த சொல்லுவார் புறம்பான. எனக்கு பிரியமானதோட பிள்ளைகளை, ஆண்டவர் நமக்கு ராஜ மேன்மையை கொடுத்திருக்கிறார். கேட்பார். இலங்கை எப்படியா ரட்சிக்கப்படலாம்? வன்னி மக்கள் எப்படியா சந்திக்கப்படலாம்? ஏதாவது கவிஸ்தாபனம் செய்யலாம், அல்லது வேறு ஏதாவது சபை செய்யலாம். ஆனால் நீயும் உன் தகப்பன் விட்டாரும் என்ன செய்வீர்கள்? ஊழியம் செய்ய வேண்டிய காலத்தில் நாம் செய்யணும். நம்முடைய தேசம் பாழாய் போயிருக்கிறது. ஒரு சிங்கப்பூர் போல, ஒரு ஜெர்மன் நாட்டை போல நம்முடைய தேசம் இருக்குமா? இருந்தால் இருக்கலாம். நம்முடைய தேசம் நினைத்து பாருங்கள், ஒவ்வொரு நாளும் நம்முடைய காதலுக்கு இனிமையான செய்தியா வருது? இல்லை. இனிமையான செய்தியா? இல்லை. கேட்கவே முடியாதுங்க, சகிக்கவே முடியாதுங்க. இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால், இந்த காலத்தில் நீ அசத்தேந்துவாயாக இருந்தால், இந்த காலத்தில் நீ அப்பமாக இருந்தவாயாக இருந்தால், இந்த காலத்தில் நீ கண்டு விடாமல் இருப்பாயாக இருந்தால், உன்னுடைய நிலைமை பரிதாபம், பரிதாபம். ராஜமேன்மை உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே, உன்னை ரட்சித்திருக்கிறாரே, உனக்கு அபிஷேகித்திருக்கிறாரே, நீ கேட்டதெல்லாம் உனக்கு தந்திருக்கிறாரே, உன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைத்திருக்கிறாரே, உன்னை மேன்மையா உயர்த்திருக்கிறார். எதற்காக? எதற்காக? ஒரு 6 மணியாலும் ஆண்டவருக்கு கொடுக்க முடாவிட்டால் எதற்காக உனக்கு ராஜமேன்மை? உபவாச நாட்கள் லீவ் எடுத்தால் நாங்கள் செபிக்கணும். தேசத்துக்காக திறப்பில் நிற்க வேண்டும் என்றால் வேலை போனாலும் பரவாயில்லை, ஜபம். என் தேசம் அழிவிலிருந்து மீட்கப்பட வேண்டும், என் தேசம் உறவினர் கழிந்தாப்பு, எதற்காக நமக்கு வாழ்க்கை? அந்த தாகம் இருக்க வேண்டும், அந்த பாரம் இருக்க வேண்டும், அந்த வாஞ்சை இருக்க வேண்டும். ராஜம் என்ன? எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை அப்படி நாம் இருக்க. ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்ரம். எடுத்துக்கொள்வோம் நாலாவது காரியத்தை, லூக்கா சுவிசேஷம் இருபத்தோராம் அதிகாரம் 34 வாசம் 36 வாசம்.
ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளெல்லாம் இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிக்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஆக இனி சம்பவிக்க போற இவைகளெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக நீக்க எப்பொழுதும், அண்டர்லைன் தி வேர்ட் எப்பொழுதும், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதும் நான் ஜெபிக்க வேண்டியவளா இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக நாங்கள் பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு நாம் எப்பொழுதும் தேவ சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எனக்கு பிரியமானதோட பிள்ளைகளை, ஜெபம் மிக மிக முக்கியம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வளர வேண்டுமாயிருந்தால், ஆசீர்வாதங்கள் வேண்டுமாயிருந்தால், நாம் பரிசுத்தம் அடைய வேண்டுமாயிருந்தால் ஜெபம் தானுங்க. ஜபத்தில் போகும்பொழுதுதான் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறோம். ஜபத்தில் போய் முழங்கால் படியிடும் பொழுதுதான் நம்மை நாமே இதயத்தை திறந்து ஆண்டோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம். ஆண்டோட வருகையில் நாம் போக வேண்டுமாயிருந்தால் நாம் எப்பொழுதும் ஜபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் நாம் ஜபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கெச்சமனை தோட்டத்துக்கு போவதற்கு முன்பாக 11 பேரை அழைத்துக் கொண்டு போகிறார். 11 பேரை கொண்டு அழைத்துக் கொண்டு விட்டு அந்த இடத்தை நிப்பாட்டி விட்டு மீண்டும் 3 பேரை அதை தெரிவு செய்து யாக்கோப்பு ஜோவான் பேதுரு 3 பேரையும் அழைத்துக் கொண்டு தன்னோடு இருக்கவும் தன்னோடு செபிக்கவும் ஆண்டவர் கெச்சமனை தோட்டத்துக்கு அழைத்து போகிறார். அந்த கெச்சமனை தோட்டத்திலே ஆண்டவர் செபிக்கிறார். இவர்களை இல்லை இப்போ நீங்கள் இருந்து செபியுங்கள், நான் அங்கே மலை அடிவாத்திருந்து நான் செபித்துட்டு வருகிறேன் சொல்லி ஆண்டவர் இயேசு பிதாவை நோக்கி செபிக்கிறார். ஜபித்து விட்டு இங்கு வந்து பார்த்த பொழுது சீசர்கள் ஆழ்ந்த நித்திரை, ஆழ்ந்த நித்திரை எழுப்புகிறார். சீசர் எழும்புங்கள், நான் ஜபிக்கப்பன, ஏன் ஜபிக்கவில்லை? எழுப்பிட்டு மீண்டும் மறுபடியாய் போய் ஜபித்து விட்டு மீண்டும் மறுபடியும் படுத்திருக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜபியுங்கள். அவர்களுக்கு தெரியவில்லை தங்களை பின்பாக சோதனை வரப்போகிறது என்பதை. ஆண்டவருடைய வருகை ஆண்டவர் எடுத்து சிலுவைக்கு போகிறார். தங்களுக்கு சோதனை வரும் என்பதை அறியாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல ஆழ்ந்த நித்திரையில் இருக்கிறார்கள், மயக்கத்தில் இருக்கிறார்கள். இன்றைக்கு அதே நிலைமையில் நாம் இருக்கக்கூடாது. எனக்கு பின் தெரியான பிள்ளைகளே, நீ சோதனைக்கு உட்படாத படிக்குத்தான், உன்னுடைய குடும்பம் சோதனைக்கு உட்படாத படிக்கு, உன்னுடைய பிள்ளைகள் சோதனைக்கு உட்படாத படிக்கும் நீ எப்பொழுதும் விழித்திருந்து நீ ஜெபிக்கிறவளாய் இருக்க வேண்டும். எப்பொழுதும் நீ ஜபிக்க வேண்டும் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு உலகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது பயங்கரமான காரியங்கள், இன்றைக்கு அநேக அழிவுகள், இந்த தேசங்கள் தேசங்களாக இந்த எத்தனையோ அழிவுகளை நாங்கள் காண்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகள் எத்தனை விதத்தில் தவறி போய் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை நாங்கள் மீட்க வேண்டுமா இருந்தால், எங்களுடைய குடும்பத்தை கட்ட வேண்டுமா இருந்தால், நாங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு எப்பொழுதும் நாம் விழித்திருந்து ஜபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். விழித்திருந்த ஜாக்கிரதையாயிருந்து நான் ஜபிக்க வேண்டும். மறும் அழிவுக்கு, உலகத்தின் அழிவுக்கு தப்பி நான் வாழ வேண்டுமா இருந்தால், என்னுடைய பிள்ளைகள் பாவத்துக்களை விழுந்து போகாதபடிக்கு அவர்களை காத்துக் கொள்ள வேண்டுமா இருந்தால், என் குடும்பம் கட்டப்பட வேண்டுமா இருந்தால், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு நல்ல துணைவனோ துணவியோ ஏற்பட வேண்டுமா இருந்தால், எப்பொழுதும் நேரம் கிடைக்கிறது தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு செபி, ஆண்டவரே என் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். உலகத்தை பாருங்க, எத்தனையோ வாலிப பிள்ளைகள் அழிந்து கொள்ள இன்டர்நெட் என்று சொல்லி, வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை, எஸ்எம்எஸ் என்று சொல்லி, இந்த எத்தனையோ காரியம் நல்லது, இன்டர்நெட் எங்களுக்கு அநேகத்துக்கு பிரயோஜனமா இருக்கிறது. ஆனா அதை விட இந்த எத்தனையோ வாலிப பிள்ளைகளுங்க, எத்தனையோ ஊழியக்காரங்க பிள்ளைகள் இன்டர்நெட்டுக்குள்ள போய் லவ் பண்ணி இந்த மறிவண்ணி வந்த எப்படியா சீக்கிரத்துல மறிவண்ணாரோ அதே போல முறிந்து போய்விட்டார். குடும்பம் சிதறி போய்விட்டு கடவுள் மேலையா இளம் பிள்ளைகள் 21 வயது பிள்ளைக்கு இன்டர்நெட்ல பார்த்தாலும் லவ் பண்ணினார்கள். அவர்கள் இங்க அமெரிக்கால லவ் பண்ணார்கள், கட்டினார்கள். எப்படி சீக்கிரத்தை இன்டர்நெட்ல செய்தாரோ அதை இன்டர்நெட் பிரித்து விட்டது. எங்களுடைய பிள்ளைகள் தப்பிக்க வேண்டுமா என்றால், எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தின் அசுத்தங்களுக்கு என்னுடைய பிள்ளைகள் வாழ் தப்ப வேண்டுமா இருந்தால் நாங்கள் பிள்ளையோட போக முடியாது. பிள்ளைகளுடைய ஸ்கூலுக்கு போறாங்க, 8 மத்தியான ஸ்கூல்ல இருக்கா, 8 மத்தியான பிள்ளையோட பார்த்துக் கொண்டிருக்கிறா, இவர் இருக்கிறார் படிக்கிறார் இல்லை பார்க்க இல்லாது. அது வேலைக்கு போகிறான், வேலைக்கு போகும்படி நான் பக்கத்தில் போய் இருக்க முடியாது. ஆனா நான் போகாவிட்டாலும் நான் செபித்திருந்தார் என்னது ஆண்டவர் பக்கத்தில் இருப்பாருங்க, என்னது ஆண்டவர் அவனை பாதுகாத்துக் கொள்வார், என் ஆண்டவர் அவன் இங்கிருந்தாலும் எந்த துன்மார்க்க நம்பரோடு சேர்ந்தாலும் ஆண்டவர் அவர்த்து பிரித்து வாய்ந்து தன்னோட காத்துக்கொள்ள வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆனால் பெற்றோர்களாகிய நாங்களும் வாழ்வு பிள்ளைகளாகிய நாங்களும் எப்பொழுதும் விழித்திருந்து நாங்கள் செபிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம், விழித்திருந்து நாங்கள் செபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போது ஆண்டவர் வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். குடும்பமாக நோ அதைத்தான் செய்தான். வேலைக்கு எப்படியாவது தன் பிள்ளைகளை ஆதாயப்படுத்திட்டான், பிள்ளைகளை ஆதாயப்படுத்த முடியல, தன் மருமக்களையும் ஆதாயப்படுத்தி விட்டான். 8 பேர் தப்பினார். அப்படி நாம் இருக்கணுங்க. நோவா ஒரு சிறந்த ஒரு குடும்ப தலைவன். குடும்ப தலைவன் தன்னுடைய பிள்ளைகளை கத்தருக்கு ஆதாயப்படுத்தினான், தன்னுடைய மருமக்களையும் கத்தருக்கு ஆதாயப்படுத்தினான். சபையில் இருந்தான், அழிவு வந்து தப்பினான். இன்னைக்கு அப்படியே நாம் குடும்ப நல்ல தலைவர்களாக நாம் இருக்க வேண்டும். குடும்ப நல்ல தலைவர்களாக இருந்தால் தான் நம்முடைய குடும்பம், அதான் வேதம் சொல்ற சங்கீத 128 அதிகாரம், கத்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறோம். எவனோ எவனோ குடும்ப தலைவனுக்கு சொல்லப்படுகிறது, கத்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறோம் எவனோ அவன் செய்த அவன் கையின் பிரியாசத்தை சாப்பிடுவான். அதுதான் உன் மனைவி திராட்சி சரி பிள்ளைகளோடய மறக்கன்றுகள். அவன் எனக்கு பிரியமானதோட பிள்ளைகளை நம் நோவா அப்படி தன் குடும்பத்தை காத்தானோ அதே போல நாம் விழித்திருந்து என்னுடைய குடும்பம் காத்துக்கொள்ளப்பட வேண்டும். இந்த உலகத்தின் அழிவுக்கு, இந்த உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு, இந்த உலகத்தின் பாவங்களுக்கு என்னுடைய பிள்ளைகள் தப்பி வாழ வேண்டுமா இருந்தால் நான் விழித்திருந்து எப்பொழுதும் தேவ சமூகத்தில் நான் ஜெபிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். மிக மிக முக்கியம், விழித்திருந்து ஜெபிப்போம், கர்த்தர் பிள்ளைகளை காத்துக்கொள்வாராக. 1 பேதுரு 4 வாசிப்போம்.
எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள்.
வாசிங்க.
எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள்.
ஆக முடிவு எல்லாவற்றுக்கும் சமீபமாயிற்று, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுங்கள். முடிவு சமீபமாய்த்தது, நாட்கள் சமீபமாய்த்தது, ஆனால் நாம் விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டியவளாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் எனக்கு பிரியமானதோட பிள்ளைகளே, நம்முடைய ராஜா வருகிறார், இயேசு சொன்னபடியே வருகிறார். ஆகவே நாட்கள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடினாலே நாம் ஆண்டவர் நமக்கென்று தந்த காலத்தை பயன்படுத்தி அதற்குள்ளாக நம்முடைய குடும்பத்தையும் காத்து நாம் ஆண்டவருடைய வருகையில எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நாம் எழுந்து நிற்போம் தேவ சமூகத்திலே. ஹல்லேலூயா.